तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரி சுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வாரதா குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி செய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் பூங்குகளைப் போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ என்பாவா திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே இன்னைக்கு ஆச்சரியமான திருவோண நன்னாள் கஷ்யப பிரஜாபதியும் அதிதி தேவியும் பகவானிடத்திலே பண்ண பிரார்த்தனை ஸ்வயம் பகவானே அவர்களுக்கு குழந்தையாக பிறந்த ஒரு நல்ல நாள் குட்டையா இருந்தான் அதனாலே வாமணன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம் சரியா பகவானோட ஒரிஜினல் பெயர் உபேந்திரன்னு பெயர் வாமணமூர்த்தியோட பெயர் உபேந்திரன் உப இந்திரன் அர்த்தம் இந்திரனோட தம்பி அதனால உபேந்திரன் அப்படின்னு தான் பெயர் சுவாமிக்கு ஆனால் யாருக்கும் உபேந்திரன்னா யாரும் தெரியாது நிறைய முக்காவாசி பார்த்தோம்னா இந்த உபேந்திரா அப்படின்ற பேரை நிறைய யூஸ் பண்ணுறது யாருன்னா நேபாளி தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நேபாள தேசம் பாக்யமுடையது சரியா சீதா மாதா நேபாளி மிதிலா தேசம் நேபாளத்தில் தான் இருக்குது ஜனக்புரின்றது நேபாளத்தில் தான் இருக்குது ஸோ நேபாளி தான் சீதா மாதா அதனால தான் இன்றைக்கி அவங்க இந்துத்துவா பிராதான்யமாக இருக்குது அந்த உபேந்திரனாகிய பகவானை ஸ்வயம் பிள்ளையாக பெற்று அனுபவிக்கிறார் கச்சியப்பரும் அதிதி தேவி பகவான் அழகாக 5 வயசு ஆகிறது உடனே யஜ்ஞோபவீத தாரணம் எல்லாம் ஆகிறது நேர மகாபலியினிடத்திலே போய் தானம் கேட்க போகிறான் சுவாமி மகாபலியும் தானம் கொடுத்துடுறான் மகாபலி கையில் பகவான் கையில் ஜலம் வார்த்த உடனேயே பகவான் பெருசாக வளர்ந்துடுறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றான் அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் இந்த நல்ல பனிக்காலத்துலலாம் இந்த மூங்கில் என்ன ஆகும் அப்படின்னு அப்படி சாஞ்சிடும் ராத்திரி முழுக்க பனி பெஞ்சதில் அப்படி சாஞ்சி இருக்கும் காத்தால சூரிய வெளிச்சம் பட்டவுடன் அப்படி நிமிரும் அது மூங்கிலோட ஒரு இயல்பு அந்த மாதிரி பகவான் அப்படியே குறுகி தூண்டு வந்தானாம் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இந்த மகாபலி பிரகலாதனுடைய பேரன் தானம் கொடுத்துட்டான் அப்படின்ன உடனே பகவானுக்கு குஷி ஆயிடுது. அப்பா என் பக்தனுடைய பிரகலாத வம்சம் தோத்து போகலே அப்படின்னவனே அப்படி நிமிந்துட்டான். அப்படி நிமிந்தது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டான். பகவானுக்கு அத்தனை சந்தோஷம். சாதாரணமாக சந்தோஷத்தில் உடம்பு பெருக்கும். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும், உடம்பை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி சுவாமி சந்தோஷத்தை வளர்ந்துட்டார். இவர் ஏமாற்றி வளரலையே, அதனால ஆண்டாள் உத்தமன் அப்படின்றான். இதான் தன்னை சுருக்கின்னு ஏமாத்தின் வரல, ரொம்ப குறுகி போய் வந்துட்டானான். ஏன்னா இந்திரன் கிட்ட சொன்னான், நீ போய் கேளுடா மகாபலி கொடுத்துருவான்டா அப்படின்னான். இந்திரன் அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டான். அவள் பகவான் கொஞ்சம் குறுகி போயிட்டான். இந்த கூடி குறுகி போகிறதுன்னு தெரியுமா, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவா சரியில்லை அந்த கூடி குறுகி போக முடியும். அந்த மாதிரி இந்திரனுடைய குணங்கள் பகவானுக்கு பிடிக்கல, கூடி குறுகி போயிட்டான். கூடி குறுகி போனவன் மகாபலியினுடைய குணத்தை பார்த்து பெருசாக இருக்கான். அதனால ஓங்கி உலகளந்த உச்சமன்ற என்ன ஆச்சரியம்னா சுவாமி பெருசாக ஆயிட்டார். ஒவ்வொரு அடியில் அளந்துட்டார். ரெண்டாவது அடியே கணக்கு தப்புங்க, மூணாவது அடி கணக்கு, ரெண்டாவது அடியே எல்லாமே போயாச்சு. எல்லாமே மூணாவது அடிக்கு இடமெங்கே அப்படின்னு மகாபலியின் இடத்துல கட்டணும். பயப்படணும் இல்லையா, மகாபலி இவ்வளோ பெருசாக இருக்காரே என்ன பண்ணுறது, பயப்படலையா. தன்னுடைய தலையை காட்டினான். எடா தைரியம்னா சுவாமி எனக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவார், நிகிரகம் பண்ண மாட்டார். ஏன்னா மகாபலி பகவானுடைய நிறைய அவதாரங்களை பார்த்தவன், சாதாரணவன் இல்லை. நல்லா ஞாபகம், பகவானுடைய கூர்ம அவதாரம் நேரம் பார்த்துருக்கான். மந்திரமலையை கடையும் பொழுது ஒரு பக்கம் மகாபலி நிற்கிறான், இன்னொரு பக்கம் இந்திரன் இருக்கான். அப்போ பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கிறத பார்த்துருக்கான். அதே போல இந்த கடைஞ்ச உடனேயே அமிர்த கலசத்தை எடுத்துட்டு தன்வந்திரி வரார் பாருங்க, அதையும் மகாபலி பார்த்துருக்கான். தன்வந்திரி பகவானையும் நேர பார்த்தவன் மகாபலி, கூர்ம அவதாரம் நேரம் பார்த்தவன், தன்வந்திரி அவதாரம் நேரம் பார்த்தவன். அடுத்து சுவாமி மோகினி அவதாரம் எடுக்கிறார், அதையும் நேர பார்த்தவன். இந்த அவதாரங்கள்லாம் நம்ம தனித்தனியாக கேட்கறதே விசேஷம்ன்றோம். மூணு அவதாரத்தை ஒன்னா பார்த்தவன், டக்கு 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 டக்குன்னு. இப்போ நம்ம டிவியில் சீரியல்லாம் பார்க்கணும் இல்லையா, சேனல் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டிய இந்த சேனல் அந்த சேனல். அந்த மாதிரி கூர்ம அவதாரம் முடிகிறது தன்வந்திரி அவதாரம் வருது, தன்வந்திரி அவதாரம் முடிகிறது மோகினி அவதாரம் வருது. இப்படி டக்கு 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 டக்குன்னு சுவாமியுடைய அடுத்தடுத்த அவதாரங்களை கண் கொண்டு நேர பார்த்தவன் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மகாபலிக்கு சுவாமியிடத்துல அப்போ இவ்வளோ பெரியவராக இருக்காரு அப்படின்னொடனே அவர் வாமன மூர்த்தியாக வந்த உடனே யோசிக்காமல் தலையை கொடுத்துட்டான். இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை அதானே எல்லாம். நேரடியாக தலையை கொடுத்துட, பயப்படப்படாது. சாதாரணமாக நமக்கு ஒரு பயம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கூட ஒரு ஓரத்தில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சுவாமி வந்து பாரபட்சம் இல்லாதவர், பிடிச்சவா பிடிக்காதவா வேண்டியவா வேண்டவாதாலாம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அவர் பக்கத்தில் போனால் ஏதாவது கொஞ்சம் கோச்சின்ட்டார்னா தண்டிச்சுட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன அபிப்பிராயம் உண்டு. ராமானுஜர் காரே கருணை ராமானுஜா கேட்கும்போது என்னத்தான் இருக்கு, இருந்தாலும் நெருங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சைதன்ய மகாபிரபு அழகா நாம சங்கீர்த்தன பகவான் தான், ஆனாலும் பயமாக தான் இருக்கு. மகாபலிக்கு அந்த பயம் இல்லை. அழகா பிரபோ மூணாவது அடிக்கு என் தலையின்னு கொடுத்துட்டானோ, அதாவது பெருமாளுடைய கட்டவர்கள் கூட இல்லை, அதை விட ரொம்ப சிரிச்சி வந்தால. நம்ம கால் கடு கால் கீழே ஒரு எறும்பு இருந்தால் நமக்கு தெரியுமா சொல்லுங்க, கட்டவர்கள் கீழே எறும்பு மிதிச்சவன் கூட நமக்கு தெரியாது. அந்த எறும்பு போல நூறு மடங்கு சிரிச்சானவன் மகாபலி. நம்ம பார்த்த விட ஆயிரம் கோடி மடங்கு பெருசு திருவிக்ரம பகவானுடைய திருவடி. அதான் பூமியிலே ஒரு அடி முடிஞ்சு போயிடுது, எல்லாமே தாண்டி போயிடுது அகலத்து. ஆனாலும் அவன் தலையை கொடுத்தவொடனே பெருமாள் அழகாக ஒரு அழுத்த அழுத்திட்டான். பாத தரிசனம் அப்படி கடைச்சி எடுத்து அழகாக அவனை கொண்டு போய் பகவான் பாதாள லோகத்திலே ராஜாவை ஆக்கிட்டான். அதாவது நிக்கிரகம் இல்லை. நான் மகாவலி சக்கரவர்த்தியுடைய விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிறைய பார்த்தா நேரடியாக நஷ்டம் அவனுக்கு. கூர்ம அவதாரம் அழகா மந்திரமலையெல்லாம் கடையலா, திருப்பார்கடலை கடையலா, ஆனால் அவனுக்கு அமிர்தம் கிடைக்கல. தன்வந்திரி பகவானை பார்த்தான் அமிர்தத்தை கிடைச்சு பறிச்சுட்டான், ஆனால் அமிர்தம் கிடைக்கல. மோகினி அவதாரத்தை பார்த்தான் அமிர்தம் கொடுக்குறான், ஆனால் இவனுக்கு கிடைக்கல. அப்படி இவ்வளோ நஷ்டம் ஆயாச்சு. இத்தனை நஷ்டத்தை தாண்டி அவனுக்கு ரெண்டாவது பெரிய அனுகிரகம்னா வாமன அவதாரம்னு ஒரு லாபம். இந்த வாமன அவதாரத்திலையும் பகவான் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறான். அவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் அபகரிச்சு நடா பண்ணா அப்படின்னா தன்னுடைய அழகான ஒரு குழந்தைய அவனை கொண்டு பாதாளத்துல பத்திரமா வச்சுட்டு தான் இன்னைக்கும் செக்யூரிட்டி கார்டா இருக்கு. அதனாலதான் மகாபலி திருவோணத்துக்கு வரான் கொண்டாடுறோம். கேரளத்துல திருவோணம் பெருமாளுக்கு இல்லை, மகாபலிக்கு தான். நல்லா ஞாபகம், எல்லாரும் பார்த்தா மகாபலி வேஷம் தான் போட்டுப்பாரு, யாரும் உலகம் வந்து பெருமாள் வேஷம் போடவே மாட்டான், இல்லாடி வாமன வேஷம் போனா போறதுன்னு போடுவாள். ஒழிய ஏண்டான்னா அந்த மகாபலிக்கு பகவான் இவ்வளவு நஷ்டப்பட்டுட்டான், அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தரம லாபம் என்னடான்னா, சுவாமி உனக்கு செக்யூரிட்டி கார்டு, நான் யார என்ன மீறி உனக்கு தொடரான் பார்க்கலாம் அப்படின்னு நிக்கிறாரு இல்லையா. அதான் வாழ்க்கையில எதுவுமே நாம நஷ்டப்படலை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நஷ்டப்பட்டவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், நஷ்ட லிஸ்ட் இல்லை, லாப லிஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டோம், நான் அது எடுத்தால் ஜாஸ்தி வரும். நஷ்ட லிஸ்ட்னு வச்சிருக்கோம் பாருங்கோ, இந்த நஷ்ட லிஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பரமானுகிரகம், கண்ணன் எப்பையும் நம்ம கூட இருக்கான், நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ லாபமோ நஷ்டமோ எல்லாத்துலேயும் சுவாமி கூட இருக்கான். அந்த மகாபலிக்கு பகவான் அப்படி ஒரு கிருபை பண்ணிட்டான். அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்றான். அப்ப அந்த பகவான் பரம கருணா சாகரன், எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவனா இருக்கான். அவனிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். பக்திக்கு வேற எந்த விதமான அடிப்படை தகுதியும் வேண்டாம். நம்ம முட்டாளா கூட இருக்கலாம், நம்பிக்கைக்கும் புத்திசாலித்தனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் நினைச்சுக்கோங்க, நம்பிக்கைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் நம்மளுடைய ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் நம்ம உடம்புக்கும் சம்பந்தம் இல்லை. நம்பிக்கைன்றது மன சம்பந்தப்பட்ட விஷயம், யாருக்கு வேணால் நம்பிக்கை வரலாம், எதுக்கிட்ட வேணால் நம்பிக்கை வரலாம், யார் மேலே வேணால் நம்பிக்கை வைக்கலாம், சார் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ட்ரெயினில் போகிற பக்கத்தில் உட்காந்துருவ நம்பிக்கை வைக்கலாம், செருப்பு மேலே நம்பிக்கை வைக்கலாம், கொடை மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்பிக்கை, அசேதன வஸ்துக்கள். அப்போ அந்தந்த வஸ்துக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அதனாலேயே ஒரு பிரயோஜனம் இருக்கு. மனுஷாக்கிட்ட நம்பிக்கை வைக்கும், அந்த நம்பிக்கைக்கும் ஒரு பிரயோஜனம். கசரா வாழ நம்பிக்கை வச்சிருக்கோமே, கசரா வாழா மேலே வந்துடுவான், அந்த டைம் பெல் அடிச்சுட்டா பாம்பேயில் மட்டும் எனக்கு ஒரு பயம் உண்டு. சில டைமில் பெல் அடிச்சிட்டோம்னா கசரா வாழா ஆகியான்னு நம்ம கஷ்டப்பட்டு வாசல் நின்றுருப்போம். அந்த டைம் பெல் அடிச்சா கசரா வாழா தான் ஒரு தீர்மானத்தை வந்துடுவாங்க. இப்போ எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க அவன் மேலே, ஆச்சரியம். சில பேர் வீட்டில் வெடிக்காமல் பெல் அடிக்க பால்காரன்னு விடுவார், ரொம்ப கஷ்டப்பட்டு சிலதெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு அவன் இந்த டைமுக்கு வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. சமயத்தில் யாராவது இந்த பாட்லி வாழலாம் வருவான், நாளைக்கு வந்துருப்பா அப்படின்னு, சாத்தால பையனே 12 மணிக்குள்ள வரேன் அப்படின்வான், யாரா பெல் அடிச்சா பாட்லி வாழாவா தான் இருப்பான் அப்படின்னு. ஏன்டானா அவன் மேலே அவன் நம்பிக்கை, அவன் அன்றைக்கி இருக்கானா கூட தெரியாது, போயிட்டானா இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவனுடைய வாக்கியத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இப்படி மனுஷா மேலேயும் பொருட்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கும்பொழுது அந்த நம்பிக்கைக்கே நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது, நல்லது நடக்கிறது. அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்போ அவன் மேல் நம்பிக்கை வச்சா வீண் போக மாட்டோம். சத்தியமா நல்லது தான் நடந்தது, நல்லது தான் நடக்கிறது, நல்லது தான் நடக்கும். மனசு அழுத்தம் திருத்தமாக எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு நடந்ததெல்லாம் நல்லது தான், எனக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது தான், எனக்கு நடக்க போகிறதெல்லாம் நல்லது தான். இது மட்டும் மனசில் மாறப்படாது, எந்த விதத்திலையும் எந்த சமயத்திலையும் இது மாறாமல் இருக்கணும், அதுதான் வசதி. அந்த நம்பிக்கை நன்னா திடப்பட 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 உள்ளுக்குள்ள தெளிவு உண்டா. பக்தியினுடைய ரகசியம் எதுன்னா நம்பிக்கை தான். பக்தியினுடைய அஸ்திவாரம் எது அப்படின்னா நம்பிக்கை தான். பக்தியினுடைய பாதை எது அப்படின்னா நம்பிக்கை தான். பக்தியை மலரணும் அப்படின்னா அதுக்கு ஆகாரம், பக்திக்கு எதிர ஆகாரம் அப்படின்னா நம்பிக்கை தான் ஆகாரம். மாலை வந்துட்டா, அதாவது அந்த நம்பிக்கைன்றது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம். என்ன ஞாபகம், ரொம்ப சுலபம் நம்பிக்கை, ரொம்ப பெருசு நம்பிக்கை. அதுதான் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும், ரொம்ப உயர்ந்ததாக இருக்குமானா நடக்காது உலகத்தில். மண்டே மார்க்கெட்டில் நம்ம நிறைய கிடைக்கும், ஆனால் உயர்ந்ததாக இருக்குமான்னு கேரண்டி இல்லை. உயர்ந்ததாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமான்னு கேரண்டி, இல்லாட்டி நமக்கு வாங்கக்கூடிய ஸ்திதியில் இருக்குமான்னு தெரியாது. ஒரு விஷயம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும், நிச்சயமாக பிரயோஜனம் தரும், வீணே போகாது, கெட்டே போகாது, எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை தான். எந்த வயசுல வேணாலும் எப்ப வேணா நம்பிக்கையை வளர்த்துக்கலாம், எப்ப வேணா நம்பிக்கையினால பெரிய காரியங்களை சாதிச்சுட முடியும், சந்தேகமே வேண்டாம். இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, நமக்கெல்லாம் 45 வயசு ஆயிடுதுன்னா வயசாயிட்டு இருக்கு அப்படின்னு இந்தியாவில், ஒரு 85 வயசு பாட்டி ஜிம்னாஸ்டிக் பண்றதா நான் பார்த்தேன். 85 வயசு பாட்டி நமக்கெல்லாம் குச்சி வச்சு நடக்கிற வேலை பார்த்து பார்த்து வென்ற பொருள், கோவிலுக்கு போகாதீங்க, வெளில போகாதீங்க, ஆத்துல இருங்கன்னு சொல்லுவோம். ஒரு 85 வயசு மேல ஏறி அந்த பெல்ட்டிலாம் அடிக்கலாம், நமக்கு பார்த்தா இடுப்பு வலிக்கிறது எப்பா அப்படின்னு இருக்கப்ப அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்த்தாலும் 85 வயசுலாம் நம்மளாம் அப்போ அவ்வளோ வயசு இருக்கிறதுக்கு மேலே தைரியம் இல்லை வச்சுக்கோங்க, ஏதோ எல்லாத்தையும் கொஞ்சம் கரையை ஏற்றி செட்டில் பண்ணிட்டு கிளம்பினா போதும், அப்படி தான் இருக்கு. அதுக்கு மேலே நம்பிக்கையோ தைரியமோ இல்லை, ஆனால் அவளுக்கு அத்தனை ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம், அவளோட விஷயம் தன்னம்பிக்கை. அப்போ அந்த தன்னம்பிக்கைக்கு இவ்வளவு தூரம் முடியும் அப்படின்னா சுவாமி மேலே வைக்கிற நம்பிக்கை. நம்ம தன்ன ஒரு விஷயம் வச்சுக்கலாம், நான்ற ஒரு விஷயம் தான் நம்பிக்கை வைக்கிறோம், என்னால் முடியும். சாத்தி தூங்கும்போது என்ன முடியும் நம்மளால நினைக்க முடியல, நம்ம நம்மளை மறந்து போயிடும். இல்லாட்டி ரொம்ப எமோஷனா இருக்கும் வச்சுக்கோங்க, கோபத்திலையோ பயத்திலையோ. அப்ப நான்றது மறந்து போயிடுறது, நம்ம ரொம்ப சின்னதா போயிடுறோம், கோபம் பெருசாயிடுறது, கோபம் ஓங்கி உலகளந்து விடுறது, நம்ம வாமனமூர்த்தி மாதிரி தூண்டு மாட்டின்றோம், மகாபலி மாதிரி தலையை கொடுத்துடுறோம் கோபத்துக்கிட்ட. பகவான் கிட்ட நம்பிக்கை ஒரு நாளும் குறையாது, அது கூடிண்டே போகும். பகவான் எப்படி வளர்றானோ அது போல நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்ன்றதுதான் குலசேகர ஆழ்வாருடைய இந்த திருவித்துவ கோடு 10 பாசுரங்கள். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், உலகாயத விஷயங்கள், உலகத்துல டெய்லி நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது எங்கேருந்தோ உதாரணம் அவர் எடுக்கல, உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே இல்லை. டே டு டே லைஃப்ல டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை கொண்டு பகவானிடத்துல எப்படி நம்பிக்கை வைக்கணும், இது போல ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்காது. இந்த சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம், ஆத்ம பரிசோதனை, ஆத்ம விசாரம்னு இல்லையா, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நம்மளை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு 10 பாசுரம். அதே சந்தர்ப்பத்தை ஓ இப்படிதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறதுக்கான ஒரு 10 பாசுரம். இந்த நம்பிக்கை தான், வேற எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பெருசா வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், எல்லாமே தெரிஞ்சும் நம்பிக்கை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுமே தெரியலனாலும் நம்பிக்கை இருந்தா பரம பிரயோஜனம் என்னைக்கும் உண்டு. நன்னா ஞாபகம், இங்க பாகவதம், ராமாயணம், கோபிகா கீதம், கோபிகள் கண்ணனை தொலைச்சுட்டா, சரியா நம்பிக்கை இழந்துடணும், இனிமேல் கண்ணன் கிடைக்க மாட்டான் தீர்மானம் பண்ணிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கணும், கரெக்டா அதான் நடக்கும் லோகத்துல. அவ கோபிகா கீதம் பாடுறா, கண்ணன் வருவான், வந்துடுறானா இல்லையா, 20 ஸ்லோகம் தான் கோபிகா கீதம், 20 ஸ்லோகத்தை தைரியமா பகவான் வருவானா, அப்ப அந்த 20 ஸ்லோகத்தை அவன் நம்பிக்கை எவ்வளவு பிரிச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த நம்பிக்கையினோட ஆழத்தை பொறுத்து தெய்வ தரிசனம், நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து பகவத் அனுபவங்கள். எனக்கு பெருசா அனுபவம் கிடைக்கலன்னா நம்பிக்கையோட ஸ்டேஜை பொறுத்து இருக்கு. ட்ரெயின் அண்ட்ரி சவரில் கூட கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. அண்ட்ரி சவரில் முன்னாடி போய் நிற்போம் லைனில் இப்படி விடுவோம், அப்படி அடிச்சு பிடிச்சின ட்ரெயின் அங்கே வரும்போதே பாஞ்சு ஏறணும். ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் எங்கே மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும், ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் இருக்குது, நான் வாங்கிட்டேன் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு இடம் உண்டு, அது யாராவது உட்காந்தா கூட எழுந்து எழுந்து என் நேராக சீட்டே அப்படின்னு சண்டை போடுறதுக்கான ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் பண்ணிட்டு இருக்கு. அன்றுதல் அப்படி கிடையாது, கெஞ்சனோ கொஞ்சனோ ஒரு தள்ளு தள்ளனோ, 4 பேர் முட்டி மோதி 4 பேர் அழிச்சுட்டு நம்ம மேலே ஏறும். ஏசி அப்படின்னு சொல்லணும் அபாடா அப்படின்னு, ஏசி கம்பார்ட்மெண்ட்னா அட்ரண்டர் இருப்பான், இப்போ காதில் 4:30 மணிக்கு நான் இறங்கணும் எழுப்பிடுன்னு சொல்லிடலாம். அதில் இன்னும் செகண்ட் ஏசி போயாச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா டவல்லாம் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏசிலாம் போயாச்சுன்னா அவனே லக்கேஜை கொண்டு வந்து வைப்பான். நம்பிக்கை அளவு ஏற ஏற ஏற, எப்படி ட்ரெயினில் இந்த கிளாஸ் ஏற 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 சௌகரியமும், வாழ்க்கையில் நம்பிக்கை அளவு ஏற 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 கிருஷ்ண சௌகரியங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். யோகக்ஷேமம் பகாமியகம், அதுதான் பகவான் சொல்லுவான், அனன்யா சிந்தையந்தோமா. நம்ம அனன்யா சிந்தையந்தோ இல்லை, அதான் பிரச்சனை, அப்பப்போ சிந்தனை, அதுக்கே பகவான் கிருபை பண்ணுறான். அப்போ அனன்யா சிந்தனை இருந்துடுச்சுனா இன்னும் அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், தரு துயரம் தடாயில் உன் சரணல்லால் சரணில்லை, விரை கொழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோர் தம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அழகா சொல்றார், தரு துயரம் தடாயில் உன் சரணல்லால் சரண் இல்லை. இந்த நிறைய கஷ்டப்படுறோம், இது எல்லாத்துக்கும் ஆதிகர்த்தா யாருன்னு பார்த்தா சுவாமி தான், அவர் தானே சரீரத்தை கொடுத்தார், அவர் தானே இந்த கர்மா பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைன்னு கொடுத்தார், அவர் தானே மாயை சிரிச்சுது. அம்மையால மாயை என்னன்னு கேட்டோமா, மாயையில் அனுபவிக்கணும் அதான் கேட்டோமா, மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம். மாயை என்னன்னு தைரியமாக கேட்ட ஒரே ஒருத்தர் மார்கண்டேய மகரிஷி மட்டும்தான். மற்றவா எல்லாரும் மாயையிலேருந்து காப்பாத்துன்னு கேட்டாலே ஒழிய யாருக்கும் மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிற தைரியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாயை பற்றி ரொம்ப தீர்மானமாக பேசினது அனுபவிச்சுனா ஒன்று மார்கண்டேயர், ரெண்டாவது ஆதிசங்கர பகவத் பாசர், ஜெகத் நித்யான்னு சொல்கிற தைரியம் அவருக்கு இருந்தது. அதனால் பிரபோ என்னுடைய துயரங்களுக்கெல்லாம் ஆதி கர்த்தா நீ தான். அப்போ நீ தான் கர்த்தானா, கூட்டினவனுக்கிட்ட தானே சாவி இருக்கும், தள்ளிவிட்டவனுக்கு தானே காப்பாற்ற தெரியும். சில பேர்லாம் அந்த ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பா கிராமத்தில் நீச்சல், நம்ம ஊர் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகாக தீவுகள்லாம் கட்டி விட்டு பொறுமையாக இறக்கி விட்டு இப்படிலாம் கிடையாது, கொண்டு தள்ளி விட்டுருவான். நமக்கு அப்படியே பக்கு 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 பக்குன்னு இப்போ அதுக்கு என்னடா தெரியும், எப்படி நம்ம அவளை காப்பாற்றிடுவோம்னு இவளுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது பார்த்தாலாம். நம்ம நீ தான் தள்ளிவிட்ட, நீயே காப்பாத்து, எனக்கு காப்பாற்றிக்க தெரியலை. தருத்துயரம் தடாயே உன் சரணல்லால் சரணில்லை. எப்படி தள்ளி விட்டவனே காப்பாற்றணுமோ அதே மாதிரி மாயையில் மாட்டி விட்டவனே காப்பாற்று, ஏன்னா நீ மாயாதிபதி. தருத்துயரம் தடாயே உன் சரண் அல்லால் சரணில்லை. விரை குழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும். ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது, லோகத்தில் அம்மாவுக்கு தான் பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மாவுடைய பொறுமையும் மீறி போயிடுதான், அந்த அம்மாவுடைய பொறுமையும் மீறி போய் போய் தொலை ஒழிஞ்சு போ அப்படின்னு குழந்தைய தடரா எக்கடா கெட்டு ஒழி அப்படின்றார். அப்போ கூட அந்த குழந்தை திரும்பி அம்மான அழுதுண்டு அவளிடத்திலே ஓடி வந்து மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி. அந்த அம்மான அழுதுண்டு அவளுடைய அருளுக்காக ஏங்குற குழந்தை போல நீ என்னை கண்டுக்கவே இல்லை, தள்ளியே விட்டாலும் திரும்ப நான் உங்ககிட்ட தான் வரும், எனக்கு வேற எங்கேயும் போக தெரியாது, போக முடியாது, போனாலும் பிரயோஜனம் இல்லை. அது ஒன்று இருக்குது இல்லையா, பிரயோஜனம் இருக்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வைத்தியம் பண்ணி அது சரியாகணும், இல்லாட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு. அதனால் எனக்கு வேற கதி இல்லை, நீயே கிருபை பண்ணலைன்னாலும் கூட உன் கிருபைக்காக எங்கேன்னு இருப்பேன் அப்படின்னு முதல் பாசுரத்தில் ஒரு அம்மாவுடைய குழந்தையுடைய பந்தத்தை நிறைய மார்க்கெட்டில் பார்க்கலாம், ட்ரெயினில் பார்க்கலாம். இந்த குழந்தை நின்னடத்துலையும் ஓன்னு அழுதுன்ருக்கும், அம்மா நான் விட்டுட்டு போகிறேன் போ அப்படின்னு போவான். இந்த குழந்தை அங்கேயே நின்று சௌகரியமாக அழு, 10 அடி போயிட்டு அம்மா திரும்பி பார்ப்பா, 20 அடி போயிட்டு திரும்பி பார்ப்பா, எப்படி இருந்தாலும் அம்மா நான் திரும்பி பார்க்காம போக மாட்டான்னு ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழை விட்டால் கூட கொஞ்சம் ஆக்சுவலி திரும்பி பார்ப்பேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உனக்கு என் மேலே விருப்பம் வரும், நான் பண்ணது சரியில்லையே உனக்கு கோபம் வரும், ஆனால் இன்றைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ சத்தியமாக நீ என்ன திரும்பி பார்ப்ப. நம்மளே சில பேர்ட்ட அப்படி பழகின்னு இருக்கோம், இல்லை கத்திரா வாழா பாக்கி வாரா அதான் பழகின்னு கொஞ்ச நாள் தான் பழகியிருப்போம். இப்போ நல்ல ஆத்மார்த்தமான ஒரு பிரீதி இருக்கேன், திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்துடும் அப்படி முடிஞ்சிருவோம் வச்சுக்கோங்களேன், அவளை பார்க்க வேண்டாம் அப்படிலாம் முடிவு பண்ணிடுவோம். ஆனாலும் அவளுடைய சிந்தனை நம்மளை விட்டுட்டு போகாது, திரும்பி கொஞ்ச நாள் கஷ்டி பார்ப்போம், அப்புறம் சரியாகிறது இல்லையா. அது ரொம்ப சாதாரணமாக சொன்னது, ஒரு கத்திராவாளா இஸ்திரிவாளா, அவளால் நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை, நம்ம அவளை நம்பி இல்லை, அவள் நம்மளை நம்பி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கே ஒரு ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கும்பொழுது அப்போ சுவாமிக்கும் நமக்கும் நீங்காத ஒரு பந்தம் உண்டு, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்போ நீ எப்படி கிருபை பண்ணுவாய், அந்த கிருபைக்காக நான் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டேன். என்னால் என்னடா பண்ண முடியும்னா நீ கிருபை பண்ணவே நம்பிக்கையோட காத்துட்டு போய் என்னால் பண்ண முடியும், ஒன்று தான் பண்ண முடியும். கிருபை பண்ணுறது உன் வேலை, நம்பிக்கையோடு இருக்கிறது என் வேலை, என் வேலையை நான் பண்ணுறேன், உன் வேலையை நீ பண்ணுவாள், ஒன்று பண்ண வைப்பேன்டா, நீ எனக்கு கிருபை பண்ணித்தாண்டா ஆகணும், நீ தப்பிக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ண முடியும், இந்த குழந்தைகிட்ட கோச்சிப்போம் தப்பு பண்ணிட்டா அதுதான் சொல்லுவோம். கடைசியில் அதுக்கு வேண்டியதெல்லாம் திரும்ப நாம தான் பண்ணுவோம், அதுக்காக நாம தான் பறிவோம். அதுபோல பிரபோ உன் நம்பிக்கை உன்னுடைய அனுக்கிரகத்துக்காக அருள் நினைந்தே அழுவி, உன்னுடைய கிருபைக்காக ஏங்கி அழைச்சு அழுவி, இது என்னால் முடியும். அடுத்த பாசம் சொல்றார், கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடின், கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போலே விந்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோர் தம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனே. அடுத்த பாசத்தை சொல்றார், ஒரு ஸ்திரீ இருக்கா, கல்யாணம் பண்ணிண்டாச்சு, புருஷன் சரியில்லை, எந்த விதத்திலையும் அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்டவன் கண்டார் இகழ்வனவே. பார்க்கிறவாள்லாம் அவனை கையாளா சொல்றா, காய் துப்புறா, பந்துக்கள் வீட்டில் அவனை ஏத்த மாட்டேங்கிறான். திருவிழா இருக்கவாள் அவனை பத்தி தெக்கு தப்பா பேசுறா, தப்பு தப்பா எல்லாம் பழி போடுறா, எல்லாரும் சாபம் கொடுக்கறா. இப்படி இருந்தாலும் அந்த பத்திவிரதை எப்படி அவன் ஒரு நாள் மாறுவான் அப்படின்னு காத்துட்டு கிடப்பாளோ, அதுபோல விண்தோய் மதில் புடை சூழ் வித்து வக்கோட்டம்மா, நீ கொண்டு ஆளாயாகிலும் உன் குறைகளே கூறுவன். நீதான் எனக்கு சிவ பண்ணன். எப்படி ஒரு பாரியையுடைய துக்கங்களை சரி பண்ண வேண்டியது பர்த்தாவோட கடமை. ஆனா துக்க நிவர்த்தி பண்ண வேண்டியவனே துக்கத்தை கொடுக்கான், அதை வேற எங்க போக முடியும்? அதுபோல அவனுக்கு அவன் சரியாவான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு பதிவிரத போல, ஹே பிரபு, ஏ திருவித்துவ கோட்டில் இருக்கிற ஏ சுவாமி, உன்னுடையதான திருவடிகளே நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு வேற வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு பதிவிரதை பர்த்தாவை இறுக்கி பிடிச்சிருக்கிறா போலே. இந்த திருவித்துவ கோடு திவ்ய தேசம்ன்றது குருவாயூர்லேருந்து கூப்பிடுற தூரம் ஒரு அரை மணி நேரம், இல்லை 30 நிமிஷத்தில் போயிடலாம். அது பக்கத்துல இன்னொரு திவ்ய தேசம் திருநாவாய், இது ரெண்டு குருவாயூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அப்போ முதல் பாச இடத்துல அம்மாவிடத்துல அம்மாவுடைய அருளுக்காக எங்கிற குழந்த மாதிரி நான் உன்னிடத்துல இயங்குவேன், உனக்காக காத்துருக்கேன். ரெண்டாவது இன்னும் ஒருபடி மேலே, ஆனால் அம்மா குழந்தைய மன்னிச்சிருவா, டக்குன்னு மன்னிச்சிருவா, டக்குன்னு அதனுடைய அழுகையை சரி பண்ணிடுவா, அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துருவா. இந்த கணவன்றவன் அவனா புத்தி மாறி, அவனா அதை தவற உணர்ந்து, அவனா இவளுக்கு கிருபை பண்ணா தான் உண்டு. குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்லி வச்சு புரிய வைக்கலாம் முடியாது. அவன் புத்தியில் புத்தியில் உரைக்க மாட்டேங்கிறதுன்றோம் இல்லையா, புத்தியில் உரைச்சு அவன் மாறினாதான் இவளுக்கு நல்லது. அதுபோல உனக்கா நீயா உணர்ந்து நீயா எனக்கு கிருபை பண்ணுற வரைக்கும் நான் விடமாட்டேன், நான் காத்துருப்பேன், நிச்சயமா உன் கிருபைக்காக நான் காத்துருப்பேன். சார் மூணாவது பாசுரம் சொல்கிறார், மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா, என் பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன், தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார் வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிவோன் இருந்தேனே. அம்பழகா சொல்றார் இந்த திருவித்துவ கோடு திவ்யதேச மகிமையை சொல்றார். ஒருவேளை கடல்ல இருக்க ஜலம் எல்லாம் வத்தி போயிடுதுன்னா மீன் எல்லாம் பயப்படாதான், இந்த திருவித்துவ கோடு போயிடுவோம், அங்க இருக்கிற வயல்கள் அப்படி வாழ்ந்துடும், அவ்வளவு தூரம் செழிப்பான ஒரு இடமா திருமிற்றக்கோடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவித்துவ கோடு திவ்ய தேசத்து பிரபு ஆச்சரியமா ஒரு ராஜா இருக்கான், ஆனா அவன் பிரஜைகளை கஷ்டப்படுத்துறான். பிரஜைகளுக்கு வேண்டிய ஒரு ஒத்தாசையும் அவன் பண்றதில்லை. ராஜா எதுவும் தன் பணத்தை போட்டு ஒன்றும் பண்ணுறதுனா ஞாபகம், பிரஜைகளிட்டே வரி வசூலிக்கிறான். பிரஜைகளுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய தர்மம். கவர்மெண்ட் எதுவும் நமக்கு ஃபேவரே பண்ணல, நன்னா ஞாபகம், எந்த கவர்மெண்ட்டாவானா இருக்கட்டும், நம்ம கிட்டேந்து பணம் வாங்கிட்டு நமக்கு வேண்டிய சௌகரியத்தை பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் ராஜாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டும் அந்த ராஜா தான் மட்டும் சௌக்கியமாக இருக்கான், பிரஜைகளுக்கு வேண்டிய எதுவும் பண்ணலை. எதுவும் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இன்னும் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குறான். அப்போ அந்த பிரஜை தப்பிச்சு எங்கேயே போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. என்னைக்கா ஒரு நாள் ராஜா மாறுவான், நம்ம தேசம் நன்னாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் இல்லையா? லங்கையில் இருந்தவள்ள அப்படிதான் நினச்சாலும், என்னைக்கா ஒரு நாள் இந்த ராவண ராஜ்யம் முடிவுக்கு வரும், யாராவது ஒரு நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும். எப்படி பிரிட்டிஷ்காரர்கள்கிட்ட ராஜ்யம் தப்பிச்சு நிச்சயமா நம்ம மனுஷன் யாராவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு சுதந்திர போராட்ட சமயத்தில் இருந்தாலும், அதுபோல ஆச்சரியமா தான் நோக்காது எத்தியவம் செய்திடணும். ஒரு ராஜா இருக்கான்னா பார்த்து பார்த்து என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அப்படின்னு பார்த்து 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 அவன் கிருபை பண்ணணும், அவன் நல்லது பண்ணணும். அதை விட்டுட்டு அவனே பார்த்து பார்த்து கஷ்டம் கொடுத்தான்னா, போடு எக்ஸ்ட்ரா டாக்ஸை போடு, சர்வீஸ் டாக்ஸை போடு, ரோடெல்லாம் ஓட்ட பண்ணு, அண்ணன் பாலம் வெட்டி போடு, பாலம் கட்டாது அப்படின்னா வேற எங்கே போக முடியும்? ஆனாலும் அவன் சரியாவான். தேசம் நன்னாயிரும்னு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரஜை போலே உன் கிருபைக்காக, அதாவது நம்ம ராஜாவை நிர்பந்திச்செல்லாம் காரியம் சாதிக்க முடியாது, கணவனை கூட நிர்பந்திச்சுட்டும் ஏதாவது ஒரு காரியம் சாதிச்சுடலாம், இல்லாட்டி அவனுக்கு வேண்டிய காமசுகம் ஏதாவது கொடுத்தாவது அவனுடைய வளர்ச்சி கொண்டுடலாம். ராஜாவோடதெல்லாம் நடக்காது, ராஜா அவன் நினைக்கிறத நான் அடுத்து காட்டுவான். அப்ப எப்படி அந்த ராஜா தானே தன் கருணையினாலே பிரஜைக்கு கிருபை பண்ணுவானோ, அது போலே நீயே உன்னுடைய மனசினாலே என்மேல் அக்கறை கொண்டாத்தான் என் வாழ்க்கை சரியா. அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா காத்துருப்பேன். ஒரு பிரஜை ஒரு ராஜாவை நம்பி காத்துட்டு இருக்க முடியும்னா ராஜாதிராசனானோ உன்னை நம்பி நான் காத்துருக்க மாட்டேன். நீ ராஜாதிராசன், ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அதிபதி நீதான். அதனால எந்த தேசத்துல எந்த ராஜன் ஆண்டாலும் அவனுக்கு மேம்பட்ட ராஜன் நீதான். திருவனந்தபுரம் போனோம்னா யார்ரா ராஜா அப்படின்னா அனந்த பத்மநாபன் தான் ராஜன். திருவிதாங்கூர் ராஜவம்சத்தாரெல்லாம் பத்மநாப தாசர்கள் தான். நீங்க கூட திருவனந்தபுரத்தை பத்தி கோவில பத்தி அவ்வளவு வரது விதவிதமா என்னமோலாம் சொல்றா, கவர்மெண்ட் எடுக்குமா அது எடுக்குமா என்னமோ பேசுறான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது ராஜாவில் டிசைட் பண்ணணும். இப்போ பத்மநாபன் தான் டிசைட் பண்ணணும். அந்த கோவில் சொத்து என்ன ஆக போறதுன்னு தீர்மானிக்க வேண்டியவன் பத்மநாபன். இத்தனை வருஷமா உள்ள ரகசியமா வச்சுருந்ததும் பத்மநாபன் தான். இப்ப வெளியில காட்டினதும் பத்மநாபன் தான். அடுத்து என்ன நடக்க போறதுன்னு ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா. நமிக்கஸ்தூரியோ இல்லாட்டி கோர்ட்டோ இல்லாட்டி கேஸோ ஜட்ஜ்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒன்னும் யாரும் ஒண்ணு ஒன்று தீர்மானிக்க வேண்டியது ராஜாதிராஜனான அனந்த பத்மநாப சுவாமி. அதுபோல ஏ பிரபோ, என் வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா நீ கிருபை பண்ணணும். நீ கிருபை பண்ணுவாய், அந்த நாளும் வந்துடாதோன்னு நான் காத்துருக்கேன். அதாவது எப்படின்னா உன் கிருபைக்காக நான் காத்துருக்கேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் மனசு விட்டு போக மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன், நான் அழமாட்டேன், நான் அடுத்ததாகிட்ட போய் குற்றம் கூட சொல்ல மாட்டேன், நீ கிருபை பண்ணுவேன்னு காத்துட்டு இருப்பேன். என்னாகும்னா இது சுவாமிக்கு வெக்கம் வந்துடுமா, சீ இப்படி என்ன நம்பிக்கை வச்சிருக்காளேன்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்தோம்னா பரித்ராணாய சாதுன் சம்பவாமி யுகே யுகே, சாதுக்களுக்காக சாது லட்சணம் எதுன்னா கிருபை பண்ணுவான்னு காத்திருக்க, அதுதான் சாது லட்சணம். கோபிகள் காத்திருக்கா இல்லையா? மார்கழி மாசத்துல அவ விரதம் இருக்க, காத்தியாயினி விரதம். பகவான் சொல்றான் சரத்காலத்திலே ஆசக்கீடு காத்துருக்கா. சரத்காலம் வந்த பிறகு பகவான் ஆரம்பிக்கல, பௌர்ணமி வந்த அன்னைக்கு தான் வேணுகானம் பண்றான். அப்பதான் அவ கிளம்பி வரா, அதுக்கப்புறமா தான் ராசம். இப்ப அந்த காத்துருக்கணும் பகவத் அனுகிரகத்துக்காக, அதுதான். அப்பதான் ஜெயிக்க முடியும். ரந்தி தேவன் இவ்வளவு அழகா காத்துருக்கா. தசரத சக்கரவர்த்தி எத்தனை வருஷம் காத்தன? 60,000 வருஷங்கள் பகவான் வரது காத்துட்டு. ஆனா பகவான் 4 ரூபம் எடுத்துன்னு ஒன்னா வந்து ஒரே சமயத்துல 4 விதமான ரூபத்தை வந்து விளையாடினானா இல்லையா? யசோதா காத்துட்டு இருந்தான், கிருஷ்ணன் வந்துட்டான். தேவகி மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று. அப்ப அவள் காத்துட்டு இருந்தா கண்ணன் வந்துட்டான். இப்ப நடக்கிறது இல்லையா? பாகவதம் ராமாயணம் முழுக்கவே சபரி காத்துட்டு இருந்தான். இவ தேடிண்டு ராமன் தேடிண்டு போல ராமன் வருவான் காத்துட்டு இருந்தான். வேற வழி இல்லாம ராமன் வந்தானா இல்லையா? சுக்ரீவன் எத்தனை பாடுபட்டான், அண்ணா ஊரோடு தரத்திட்டான், தேசம் இல்லை, விஷயமுக பர்வதத்தவர் வேற எங்கேயும் போக முடியாது, பெரிய சேனை இல்லை, மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, பந்துக்கள் இல்லை, ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை. கூட ஆஞ்சநேயர் இருந்தார், கூட 2 பேர் இருந்தார், அவ்வளவுதான். ஆஞ்சநேயர்ன்ற குரு இருந்தார், கூட பாகவதர்கள் 2 பேர் இருந்தார். ராமன் தேடிண்டு வந்து கிருபை பண்ண, சுக்ரீவன் ராமனை தேடிண்டு போகல, நல்லா ஞாபகம். நீங்க எங்க இருக்கீளோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல என் சுவாமி வந்து கிருபை பண்ணுவார் நம்புங்கோ. அந்த இடத்துக்கு வரலன்னா அவர் சுவாமி இல்லை, வர்றதுனாலதான் அவர் சுவாமி. சௌலபியம் பகவான் தேடி வர, அதனால மகாபலியை தேடினானே வாமனம் வந்தான். வாமனை தேடிண்டு மகாபலி போகல, என்ன ஞாபகம்? வாமன மூர்த்தி மகாபலியை தேடிண்டு வந்து கிருபை பண்ண. அப்ப மகாபலிக்கு வந்தவனுக்கு, சுக்ரீவனுக்கு வந்தவனுக்கு, சபரிக்கு வந்தவனுக்கு நம்மாத்துக்கு வர்றது ஒரு கஷ்டமும், நம்ம வாழ்க்கையில கிருபை பண்றது ஒரு கஷ்டமும். இந்த பீஸா அதெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா அவன் சொல்லுவோம் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு. எந்த தெரியோ இவ்வளோ இருக்க உடல ஓடு வெட்டி போட்டிருப்பான், 1/2 மணி நேரத்தில் 1/2 ஹவர் நிச்சயமாக வந்துடுவான். எப்படியோ வந்துடானா இல்லையா? அப்போ அவனால் முடியும். இவ்வளோ தடைகளை தாண்டி, இவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி, இத்தனை மழையை தாண்டி, இத்தனை வெயிலை தாண்டி, அத்தனையும் தாண்டி அவனால் வர முடியும்னா ஏன் கண்ணனால் வர முடியாதோ? எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் வருவான். நம்ம வாழ்க்கையில பல தடவை வந்திருக்கான், பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கான், இப்பயும் வந்திருக்கான், இப்பயும் பண்ணிட்டு இருக்கான், இனிமேலும் வருவான், இனிமேலும் பண்ணுவான். அது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணாம இல்லவே இல்லை. நமக்கு தன்னுடைய கருணையை காட்டி கொடுக்கணும்னா கதை வேற, காட்டி கொடுத்துருக்கான். சுக்ரீவனுக்குலாம் கருணையா என்னன்னு தெரியாது, பகவத் கருணை என்ன தெரியல, அவாடு உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு விடிய போறதுன்னு காத்துன்றான், விடிஞ்சது ராமன் வந்தான், விடிஞ்சது. அப்ப அந்த நம்பிக்கை நிச்சயமா தோத்து போகாது, நம்பினார் கெடுவதில்லை. அதுதான் ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரத்துல இன்னும் ரொம்ப அழகா சொல்றார், ஒரு வைத்தியன் ஒரு நோயாளியை வச்சுட்டு சொல்றார், வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணகருளே பார்ப்பன் அடியே. எப்படி ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரை நம்பிண்டு அவர் சொல்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிண்டு அவர் சொல்ற மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிண்டு அவர் சொல்ற மருந்தெல்லாம் சாப்பிட்டுண்டு அவர் சொல்றபடி டயட் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வைத்தியன் பர்சன் அப்படி நடந்து உடனே அண்ணா ஆயிடுச்சுன்னா எங்க டாக்டர் நல்ல டாக்டர் அவர் தெய்வம் அப்படின்னு. வாழால் அறுத்து சுடி சர்ஜரி பண்ற டாக்டரை பத்தி பேசுறாரு, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் மாளாத காதல் தீராத காதல். இந்த காதல் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கும், இந்த சரீரத்துக்கு நம்ம போற வரைக்கும் இருக்கும். இந்த கடைசி மூச்சு உடம்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையான்னு சுடுகாட்டை கொண்டு நம்மளை போட்டு எரிக்கிறா பாருங்க. இந்த சரீரத்தை நம்ம வெளில போறோம், இனிமேல் உனக்கும் இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லை, நம்மள உடம்பு விட்டு வெளில போறோம் பாருங்க. அது வரைக்கும் இந்த வைத்தியன் மேல இருக்க பாழா போன காதல் விட்டு தொலைக்காதம், அம்மா அப்பா மேல இருக்க மரியாதை விட்டு போகுமா, பெண்டாட்டி மேல இருக்க ஆசை விட்டு போகுமா, புள்ள மேல இருக்க அக்கறை விட்டு தொலையுமா, பந்துக்கள் மேல இருக்க பாசம் விட்டு தொலையுமா, வைத்தியன் மேல இருக்க காதல் வரைக்கும் சரீரம் போற வரைக்கும் போய் தொலை. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் அழியக்கூடிய காதல் இல்லை. ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல மாறது இல்லையா, ஐம்பது வருஷம் ஆகி கழிஞ்சிடும் போய் தொலையாது. நிறைய பேர் சொல்லுவார் சின்ன வயசுல, இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு எனக்கே சொல்லுவா, இன்னைக்கு என்னோட சொந்தக்காரெல்லாம் பார்த்தானா ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட சொந்தக்கார ஒருத்தரோட பொண்ணு கல்யாணம், அப்ப நான் போயிருந்தேன் அவரை பாக்குறதுக்கு. அப்ப அவர் புள்ள அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, அவர் புள்ள மற்றவாள்லாம் இருக்கா, இந்த பையன் சின்ன வயசு நாக்கு வச்சுட்டான், டாக்டர் நான் தூக்கிட்டு போனேன், நல்ல டாக்டர் தச்சுட்டு இருந்தா தச்சாரு நீ பேசிட்டு இருக்கான் நான் பேசுவானா நாங்கள் எதிர்பார்த்தோம் நடக்கும் நடக்குமா நடக்காம பயந்துட்டு இருந்தோம்னா. ஆனால் எனக்கு டாக்டர் ஞாபகம் கூட இல்லை, ஆனால் இவர் ஐஷண்ட போயிட்டு இவர் தச்சது இவருக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. மருத்துவன் பால் மாளாத காசு அசந்து போயிட்டேன், அவள் அடுத்த வம்சத்துக்கு போயிட்டு இருக்கேன் என்னோட கதை நாக்கை வெட்டி தச்ச கதை, அவள் வம்சத்தோட போல அவளோட ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த வம்சத்துக்கு அடுத்த வம்சத்துக்கு அடுத்த வம்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இதை விட ஆசிரியர் எங்க அம்மா என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கா உங்க அப்பா நாக்கை வச்சுட்டு நான் தெரியுமா அப்படின்ற, நான் பார்த்த நாக்கு வந்து அவ்வளோ பெரிய குத்தமா என் பிள்ளை வரைக்கும் போகணுமா அப்படின்னா. அப்ப அந்த மருத்துவன் பால் மாளாத காத, அப்ப ஒரு சரீரம் ஒரு அழியக்கூடிய சாதனத்தை சரி பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவன் மேல ஒரு காதல் இருக்கும்னா, என் ஆத்மாவை சுத்தம் பண்ணி என் ஜீவிதத்தை சரி பண்ணக்கூடிய ஆத்ம வைத்தியனான உன்னிடத்துல என் காதல் குறையுமோ? குறையாது, குறையவே குறையாது. நீ ஆளா உணர்வுளே பார்ப்பன் அடியேன், உன்னுடைய கிருபை தான் எனக்கு வேணும். வைத்தியனுக்காக ஏங்கி இழச்சிண்டு அப்படி பேசும்போது கூட ரொம்ப பவியமா பேசுவோம், யாராவது வைத்தியனிட சண்டை போட்டுக்க சொல்லுங்க கை கட்டி வாய் பொத்தி சுவாமி கோவிலில் கூட இப்படி கை கூப்பி நிற்க மாட்டோம், வைத்தியன் மாதிரி ஃபோனில் பேச மாட்டோம், வைத்தியன் மாதிரி சத்தம் போட மாட்டோம், வைத்தியன் மாதிரி அடுத்த நாள் பேச மாட்டோம். சொல்லுங்கள் சார் பேச சார். ஆ ஆ கும்பும் மாதிரி கணக்கா ஏண்டானா சரி சரி பண்ணுறாரு. நானும் குருஜி அம்மாவோட டாக்டருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பேன், வருதுன்னா ராதேகிருஷ்ணா டாக்டர் ஒரு பெரிய ஒரு வசனம் எழுதணும், ராதேகிருஷ்ணா டாக்டர் திடீர் வேதவல்லி சன் கோபால் அண்ணாக்கு இந்த மாதிரி மருந்து இருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, சாரி டு டிஸ்டர்ப் யூ டியூரிங் திஸ் பிஸி அவர் கைண்ட்லி எஸ்கியூஸ் மீ, இவ்வளோ போட்டு கடைசியில் விஷயம் என்னடா இந்த மருந்து கொடுக்கலாமா வேண்டாம் ரெண்டு லைன் தான், இந்த முன்னாடி ஒரு மூணு லைன் எக்ஸ்ட்ரா போடணும் பின்னாடி ஒரு மூணு லைன் எக்ஸ்ட்ரா போடணும்னு சார் அவர் ஓகே யூ கேன் அவ்வளோதான். அவர் அஞ்சு ரிப்ளை அனுப்பார் மூணு வார்த்தை, நான் அவ்வளோ பெருசு ஒரு காதல் கிட்ட மாதிரி எழுதியிருப்பேன் அவருக்கு எஸ்எம்எஸ்ல, அவர் அங்கேயிருந்து ஓகே கோஹெட் அவ்வளோதான் ஒன்று திரும்பி அதுக்கு ரிப்ளை அனுப்பார், தேங்க்யூ சார் யூ ஆர் ஸோ கைண்ட் இனஸ் டு அஸ் இப்படி எல்லாம் பெரிய தேங்க்யூ யுவர் ஃபேஸ்ஃபுல்லி யுவர் ஸ்லோவிங்லி யுவர் ஸ்லோலி எல்லாம் போட்டு அனுப்பணும். ஏண்டா அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு பார்த்துட்டுருக்கா இல்லையா, நான் போகிறேனா போகலையே பார்த்துருக்காள். அப்போ வாழால் அடுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காலம் அதுதான். அப்போ நான் நினச்சிப்பேன் அப்போ ஒரு வைத்தியர் இடத்துல இவ்வளோ ஹம்பிள்னஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ண முடியும், அவள் இடத்துல சாரின்லாம் சொல்ல முடியும்னா, ஏன் பகவான் நடத்த முடியாதா, நம்முடைய சுவாமி நமக்கு உரிமையுடைய சுவாமி வைத்தியனை நம்ம பழகிக்கணும், சுவாமியை பழகிக்கலாம், அவர் நம்மளோட பழக்கத்தை எப்பயுமே இருக்கார், அவர் இன்றைக்குமே நம்மளோட பழகிட்டு நம்ம தான் இப்போ பழக ஆரம்பிக்கணும், நமக்கும் அவருக்கும் நித்தியமான பந்தம், யாரும் சொல்லி கொடுத்து சுவாமியோட நமக்கு பழக்கம் வருது. இப்போ சந்தங்கத்துக்கு வந்தோம் ராதேஷன் உள்ளே இருந்திருக்கு உள்ளதோடு ஊறின் இருக்கு, அது வெளியில புரிஞ்சுது அவ்வளோதான். ஒரு குரு எதுக்கு அப்படின்னா உனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் உண்டுப்பா, உன் கூட பகவான் இருக்கார், யாரும் பகவானுடைய ஸ்பெஷலாக ஒரு பேட்டரியை உணர்ந்து உள்ளே வைக்கல, சுவாமியை வெளியேந்து கொண்டு நின்றார் அப்படின்னு திணிக்கல, உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுக்கறது அவ்வளவுதான். அப்ப இப்படி ஒரு நிரந்தர பந்தம் இருக்கிற சுவாமி நம்மளை கைவிடுவாரா? அதனால நீ ஆளா உணர்வுளே பார்ப்பன் அடிக்க திரும்ப திரும்ப அருள் சொல்ற. ஒரு வைத்தியனுடைய அருளுக்காக என்கிற ஒரு பேஷண்ட் போலே உன்னுடைய அருளுக்காக என்கிற ஒரு பக்த பைத்தியம் நான். நான் ஒரு நோயாளி, பக்தனா நோயாளி, சம்சார வியாதியில மாற்றிட்டு இருக்கிற நோயாளி. இது ஒண்ணு புரியாத ஒரு வியாதி. இது என்ன சிம்டம்னே தெரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம் இருக்கா? கஷ்டமா இருக்கு, புலம்பலா இருக்கு, பயமா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு. இது மட்டும்தான் தெரியுது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் டென்ஷனுக்கு காரணம் வேற, பயத்துக்கு காரணம் வேற, புலம்பலுக்கு காரணம் வேற. ஆனா சம்சார சாகரம் கோபம் அனந்த கிளேஷ பாஜனம் எல்லாம் இல்லாத துன்பம். அப்ப பிரபோ நான் உன்னிடத்த நம்பிக்கையோட இருப்பேன். அம்மா, குழந்தை, அடுத்து கணவன், மனைவி, ராஜா, பிரஜை, வைத்தியன், நோயாளி, நாலு. அடுத்து அஞ்சாவது சொல்றா. நேற்று நாலு சொல்லிட்டேன், இருந்தாலும் நேற்று வராதவளுக்கா இன்னி சொன்னேன். வெங்கண்டின் கழுகடர்த்தாய் விற்றுவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையல் அல்ல எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை போன்றேனேன். இதுல குவளையா பீட வதத்தை சொல்ற வெண்கண் தின் களிர் அடர்த்தா. களிர்னா யானை. வெண்கண் தின், அதாவது கோபத்துல சிவந்த மதம் பிடிச்ச நன்ன நூறு யானைகளுடைய பலமுடையதான குவளையாப்படும். சாதாரண யானை இல்லை, சாதாரண யானைக்க பயப்படும். பல யானைகளுடைய பலமுடையதான குவளையா பீடத்தை அழிச்சம். வெங்கண்டின் களிரடர்த்தாய் வித்துவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உயிசும். நான் எங்க போக முடியும்? எதுக்கு அதுக்கு ஒன்பதகா பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் சொல்றார். நம்முடைய இந்த பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, பூர்வ ஜென்ம கர்ம வினை, அது குவளையாப்பிட மாதிரி ரொம்ப பலமா இருக்கு. சத்தியமா நம்மளால அதோட போராட முடியாது. ஆனா அந்த பிராரப்த கர்மா என்ன சமயத்துல எந்த மாதிரி நம்மளை படுத்தும்னு தெரியும். அது சரீரத்தில் படுத்துமா, மனசுல படுத்துமா, குடும்பத்தில் படுத்துமா, வேலையில படுத்துமா, இல்லாடி நம்ம புத்தியில படுத்துமா, எப்படின்னு தெரியாது. இதை வந்து அனுபவிச்சு நீக்கவும் முடியாது. இது எறும்பு கிடைச்சுன்னா, ஒரு எறும்பு கிடைச்சா அப்புறம் ஆயிரம் எறும்பு டெய்லி கிடைச்சிருந்தேன் தாங்குமா? அப்ப இந்த பிராரப்த கர்மான்றது குவளையா பீடம் போல வளர்ந்தது. அது அழிக்கக்கூடிய பலம் ஏ கண்ணா உனக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப என்னுடைய பிராரப்தத்தையும் அழிச்சு போடு. எந்த பிராரப்தம் என்னுடைய துக்கத்துக்கு காரணமோ அது அழிக்கக்கூடியவன் நீ. வெண்கண் தின் கடிகடர்த்தாய் வித்துவக்கோ தம்மானே எங்கு போய் உய்கேன். எங்க போக முடியும்பா? என்ன யார் இடத்துல போய் சொல்ல முடியும்? உள்ளபடி சொல்ல முடியுமா சொல்லுங்க. மனசுல சில பேர் நமக்கு பண்றது பிடிக்கல, உள்ளபடி சொல்ல முடியாததா? பாதிகார் பண்றது அப்படியே பத்தின் வருது. பலப்பட மனுஷனுக்கு புத்தி இல்லைன்னு அப்படியே மனசுல சொல்ல வருது. வெளில இருந்தாலும் சிரிச்சுனா நீங்க யோசனை பண்ணி பண்ணுவோன்னே, யோசிச்சு பண்ணுவோம். அது சொல்றதே டென்ஷனா இருக்கு. ஆதிகாரி சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு எல்லாம் தெரியுமா, பார்த்து நடந்துக்கோ, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அப்படி சமாதானமா சாந்தமாக தான் பேசணும். இந்த அறிவு இருக்க சொல்றேன்ல, புத்தி இல்லை அப்படி கேட்ட முடியும்? இவ்வளவுதான் தம்பளை நடத்தணும். யாருக்கிட்டையும் குழந்தைகளை சொல்ல முடியுமா? பண்ணி தொலையும் எடுத்து பிச்சு படம் பிச்சு சொல்ல முடியுமா? என் சக்கன்னு, என் மணியே, என் முத்தே, அம்மா சொல்றேன்னு பண்ணேன். வேணாம் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரதுக்கு, இதுகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்குறது இவ்வளவு கெஞ்சனமா அப்படின்னா அப்படிதான் இருக்கு. எங்கு போய் உய்கேன்? இப்ப இவா கிட்ட நேரடியா நம்முடைய சுவாவத்தை கூட அவா கிட்ட அவா மூடெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பேசுறதுக்கு குருவே சிஷ்யா கிட்ட சாதாரண பேச முடியாது. யோசிச்சுதான் பேச வேண்டியிருக்கு. சாதாரண சரியில்லைன்னு சொல்ல முடியறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், உன்னை தவிர வேற யாரிடத்துல நான் உள்ளபடி என்ன கொடுக்க முடியும்? என் மனசுடைய காயங்கள், என் மனசுடைய வேதனைகள், மனசுடைய குழப்பங்கள், பாவில ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஆத்துல வந்துட்டு சவால்கள் நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை அப்படியே வரும், கொஞ்சம் பிரச்சனை நிறைய பிரச்சனை அர்த்தம். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் இவா டென்ஷன் ஆயிடுவா, அப்புறம் இவா படிச்சிருவா, அப்புறம் இவாளுக்கு மூணு நாள் அதிகம் டென்ஷன். ஏற்கனவே யாரு டென்ஷன், இது வேற எக்ஸ்ட்ரா டென்ஷன், பெரிய கஷ்டம் இருக்கு பதிலா. அது மாதிரி ஒய்ஃபு சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. குழந்தைகள் சொல்லும், நாளைக்கு ஃபீஸ் கட்டினா சதைக்குன்னு நம்ம கட்டிடலாம். ஏதோ ஓடிட்டு இருக்கோம், ஃபீஸ் வரப்போற மாசம் ஒன்னாம் தேதி வந்தால் பக்கு பக்குன்னு இருக்கும். அதாவது சம்பளம் ஏதோ கம்மியாக வர்றது, இல்லை ஓட்டணும் அப்படின்ற வாழ்க்கை பகீர் பகீர்னு எப்படி நடத்த போகிறோம்னு கொஞ்சம் சீக்கிரமா அதுக்கென்ன கட்டிடலாம், நாளைக்கு கட்டிடணும். ஒரு வாரம் டைம் இருக்குல்ல சரி, கடைசியில் கட்டலாம். ஒரு வாரத்தில் பரட்டணும், யார்கிட்ட கேட்கலாம், எதை பரட்டலாம், எங்கே போடலாம். அப்போ இதெல்லாம் குழந்தைகிட்ட போய் சொல்ல முடியுமா? சீக்கிரம் எல்லாமே நான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நல்லா படிக்கிறதுக்கு இதனால இதை வேறு சொல்கிறேன், எனக்கு ஒரே டென்ஷன். நீ சொல்லிட்டியா படிக்கவே மாட்டா கரெக்டாக காரணம், நம்ம குழந்தைகிட்ட வாயை கொடுத்துடப்படாது. கரெக்டாக அந்த லாஜிக்கல் பாயிண்ட்டை பிடிச்சுட்டு நம்மளையே திரும்பி அடிக்கும். வளர்த்த கடை மாயில் மாறல பாயிடும். குழந்தைகள் மகா சம சமாக்க ஒன்று இருக்கு, அது அப்படி தான் வாயை கொடுக்க மாட்டோமே நாங்கள். அப்படியும் வாயை கொடுக்கல அவன் மகா கிட்டிக்காது. அப்போ கண்ணனை தவிர வேறு யாருக்கிட்டையுமே நாம் அப்படியே சொல்ல முடியாது. எங்கு போய் உய்கேன், உய்யனம்னு தேடுறோம் இல்லையா, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலாம். இன்னைக்கு எல்லாம் பர்ச்சேஸ் போகிறோம், ஆளாளு கையில் அஞ்சு அஞ்சு பேக் வச்சுட்டு இருக்கா, நம்ம கையில் அஞ்சு பேக், கை வலிக்கிற இந்த அஞ்சு பேக் நீ ஒரு ஒரு பேக் வாங்கிக்க இடம் சொல்ல முடியுமா? அவள் சொல்ல அறிவு இருக்கா, ஏற்கனவே பத்து பேக் நான் வச்சுருந்துருக்கேன். இந்த மாதிரி அவாவா ஒரு பிராரம்பத்தை சம்மந்தம் இருக்கும். அவாவாளுக்கும் தனி எமோஷன், அவாவாளுக்கும் தனி கவலை, அவாவாளுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு, அவாவாளுக்குன்னு தனி ஆசைகள், அவாவாளுக்குன்னு தனி எதிர்பார்ப்புகள், அவாவாளுக்குன்னு தனி ஏமாற்றங்கள். கணவன் மனைவி தான், அம்மா அப்பா தான், குழந்தை தான், அண்ணன் தம்பி தான். ஆனாலும் அவாவா நிறச்சி கொண்டு வந்திருக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும். இதை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, யார்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்ல, எங்கும் போய் கரை காணாது. உங்களகா சொல்றாரு, எங்கும் போய் கரை காணாது, எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மப்பறவை போன்றேன். ஒரு ஓடம் பயின்று இருக்கு, அதை போய் ஒரு பறவை உட்காந்து இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு கப்பல் அதில் உட்காந்துட்டு இருந்த பறவை சும்மா அப்படியே பறந்துட்டு இருந்தது. அன்றைக்கும் பார்த்து எதுவும் சரியில்லை. இந்த கப்பலை பார்த்தது, இந்த கொடி மரத்தை பார்த்தது, இங்கே தான் செக்யூர்டாக இருக்குது, சேஃப்டின்னு சொல்லி அதை உட்காந்து இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்க்கறது, இந்த கப்பல் கிளம்பி கடல் போயிடுச்சு. கடடா இதில் வந்து மாட்டிக்கிடுவோமே, கரெக்டாக நல்ல இடத்துல உட்காந்துருக்கு, யாருமே தொந்தரவு பண்ண முடியாத ஒரு கப்பலில் உட்காந்துடுத்து. வெளியில் என்ன சின்ன பறவை பெரிய பறவை டென்ஷன்லாம் இருந்தது. இப்போ இந்த கப்பலில் உட்காந்தவுடனே ஒரு பறவையோ இல்லாட்டி ஒரு மிருகமோ ஒரு மனுஷாலோ வேடனோ யாரும் அடிக்க முடியாது, நம்ம செக்யூர்டாக உட்காந்து. ஆனால் இதுக்கு ஒரு பயம், ஐயோ தனியாக வந்து மாட்டினுட்டோமே, இது தப்பான ஒரு இடமோ, வேண்டாம் வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இடத்துக்கே போகலாம்னு சொல்லி இது என்ன பண்ணுறதா, ஒரு திசையில் பறந்து பார்க்கறதா. எவ்வளோ தூரம் பறந்து போயும் பூமி தெரியலை, இதை விட்டால் வேறு இடம் கிடைக்கல. அதுக்கு பார்த்ததை உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சுடுது, ரொம்பவே வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ தெரியும், அந்த கப்பல் நேரம் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லி எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பு. வங்கம்னா கப்பல், அதில் அந்த குடிமரத்தோட பாய்மர கப்பல் இருக்குன்னா அது மேலே வந்து உட்காந்துட்டான். தப்பா இதுவே பரவாயில்ல, இந்த கப்பலாக எப்போ போய் கரை சேர்றதும், திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு போன்றதான், இதை இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே இன்னொரு திசையில் பறக்கிறதா, அந்த பக்கமும் போய் பார்க்கறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறது பயமாக இருக்குது, ஒன்றுமே தெரியலையே, பண்ணி தெரிஞ்சால் போகலாம். திரும்பி வரவேன்னா திரும்பி அதே அந்த எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை. பெரிய பறவை, அல்பமாக சிட்டுக்குருவி இல்லை, நல்ல கழுகு மாதிரி, கருடன் மாதிரி, பல மைல்கள் சமமில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு பறவை அந்த ஆத்மா. அப்படிங்கிறது ஏற்பட்ட பலம் உடையது. ஆனாலும் சரீரத்தில் மாறிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆன்சைட்டி, ஒரு பயம், கவலை எல்லாம் இருக்குது பார்த்தாலா. அப்போ தான் ஒரு கலப்பு வந்துடுறது. பிரச்சனைகளை தாண்டி நம்ம பெரியவா, வியாதியை தாண்டி நம்ம பெரியவா, குழப்பத்தை தாண்டி நம்ம பெரியவா, தேவைகளை தாண்டி நம்ம பெரியவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட ஒன்றுமே இல்லை, சின்னது. நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனையை தான் சுவாமி கொடுக்குறது. நம்மளால் சமாளிக்க முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு கஷ்டமும் எதுவும் நமக்கு வராது. ஸ்திரீகள்லாம் கர்ப்பவதி ஆகிறா, பிரசவிக்க முடியுன்றதுனால தான் பகவான் அவளுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் பிரசவிக்கிற சமயத்தில் 20 எலும்புகளை ஒன்றா உடைச்சா உண்டாகிற வலியாக கண்டுபிடிச்சிருக்கான். 20 எலும்பு சாதாரணமாக உடைச்சோம்னா உசுரே போடணும். அந்த கர்ப்ப பிரசவிக்கிற சமயத்தில் 20 எலும்பு ஒன்றா உடையிற வலியாக, அப்போ தாங்குகிற சக்தி உடம்புக்கு இருக்கிறதுனால தானே அவளுக்கு அந்த பிரசவத்தை பகவான் கொடுக்கணும். அப்போ பகவான் பசக்தி, இந்த ஆத்மா அவ்வளோ பெரிய பகவானோட அளவுக்கு பெருசாக இருக்கான், ஆனாலும் மாறின்னு இருக்கான் மாயையில். அப்போ அந்த பறவைக்கு திரும்பியும் அந்த அழகான அந்த கப்பல்லையே அந்த இடம் கிடச்சி விடுறான். எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய், எரிகடல்னா அலைகள் வந்து எரியறது அடிக்கிறது, எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பே. ஒரு சிட்டியில் அதை சுற்றி சுற்றி பறந்து பறந்து கடைசியில் சரி இந்த கப்பல்லையே இருப்போம் அப்படின்னு அதை பிடிச்சிட்டு இருக்கிறா போல, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்ல. நம்ம எந்த பக்கம் ஓடினாலும் நமக்கு சமாதானமோ சாந்தியோ நிம்மதியோ தைரியமோ நம்பிக்கையோ கொடுக்கறது யாரும் இல்லை. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஜன்மதுக்கம், ஜராதுக்கம், ஜாயா துக்கம், புனப்புனக, சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. சத்தியமா ஞாபகம், நம்முடைய லெவல் தெரிஞ்சு, நம்முடைய பலகீனம் தெரிஞ்சு, நம்முடைய கஷ்டம் தெரிஞ்சு, நம்முடைய பலம் தெரிஞ்சு, நமக்கு வேண்டியதை தரக்கூடிய புத்தியும் பலமும் கிருபையும் சக்தியும் சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு, யாருக்கும் கிடையாது. எந்த காலத்திலையும் கிடையாது, எந்த நிமிஷத்திலையும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்கோம், பரவாயில்ல அப்படி விசாரிக்கலாம், எல்லாம் வருவா உடம்ப பார்த்துக்கோங்க, கேள்விப்பட்டா ரொம்ப மனது கஷ்டமா இருந்தது, உங்களுக்கு இப்படி வந்திருக்கவே வேண்டாம், யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, என்ன பண்ணுறது அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பா. அப்புறம் அப்படி பார்த்து அப்படி என்ன காட்டுவா, ரெண்டு பேரும் ரெண்டு தனியாக வரமாட்டா, வாவாளி பயம், ஒரு ஜோடி கூண்டு தான் வருவான், தெரிஞ்சவாளோ ஃப்ரெண்டியோ கூட்டு. அப்புறம் சரி அப்படி கடைக்கு போனோம், பாஜி வாங்கிட்டு போனோம், மாத்த நாள் காரியம் இருக்குது பார்த்தேலாம், உடம்ப பார்த்துக்க இது எந்த வித்தியாசம் தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவான், ஃபோனே எடுக்க மாட்டேன் வரது கதை வச்சுக்கோங்க. அப்போ வரா பேசலாம், சரி பண்ண முடியறதா, யாருமே நான் குத்தம் சொல்ல, யதார்த்தம் யதார்த்தம் இவ்வளோதான். இப்போ நாளைக்கு நம்ம படுத்துனாலும் எப்படி தான் எல்லாம் வருவோம், விசாரிப்பா போவோம், வேற யாராவது படுத்துனாலும் நம்மளால தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே சக்தி இல்லை. அசக்தர்கள், அசடுகள், பலகீனமானவர்கள் மாட்டின்றோம் அவ்வளோதான். யாரா பண்ண முடியும்னா, வைத்தியனுக்கு மருந்து கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான், ராத்திரி ஒரு ராத்திரி நான் பார்த்துக்கேன்டா, ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அவ்வளோதான். ஒரு எல்லைக்கு மேலே யாராலையும் முடியாது, இதுதான் யதார்த்தம். ஆனால் சுவாமியால் முடியும், ஏன்னா கோடி கோடி ஜென்மாவா நம்மளோட மாறிடிச்சுட்டு இருக்க சொல்லலாம் இல்லையா, இவரோட 30 வருஷம் குப்பை கொட்டியாச்சுன்னு சுவாமி சொல்றார். 30 கோடி வருஷமா உங்களுக்கு குப்பை கொட்டின்னு இருக்கேன் நான், நீ ஆயா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ சிங்கமா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ எருதா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ மீனா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ மூட்டைப்பூச்சி வந்தா நானும் கூட இருந்தேன். பகவான் சொல்றான், பகூனி மே வதீதானி ஜன்மானி தவசார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்த வேலை. உனக்கு எனக்கு நிறைய ஜென்மம் ஆயிடுதுரா, நீ எங்கெல்லாம் வந்தியோ எப்படியெல்லாம் வந்தியோ அத்தனையும் நானும் கூட வந்து தொலைச்சிருக்கேன், ஏன் தலை எழுது அப்படின்ற சுவாமி. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, அதுதானே ஓடு நமக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா. என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியலண்ணா, இதுங்க வச்சு நம்ம என்ன பண்றது, யாராவது தைரியம் தருவான் அவளை பிடிச்சி, அவா இன்னும் பயம் கொடுத்துட்டான். சுவாமி அபயம் கொடுக்கக்கூடிய வர்ணாமேகம் சரணம் ரசம் கை காட்டுற அத்திருப்பதி பெருமாள், அதெல்லாம் வேணும் அபயம் அப்படின்னு. பிரஹ்லாதன் சொல்றான் இல்லையா, பகவான் இருக்கான் ஸ்தம்பேன திருஷ்யதே, இந்த ஸ்தம்பத்தை நரசிம்மனை பார்த்த உடனேயே பிரஹ்லாதன் இன்னும் குடுறு விட்டு போச்சான், இவருக்கு இன்னும் கோபம் வருது, இரண்டே கசிப்பு, என்ன திமிரு பய, அடிக்கலான் கையோ அவன் பயப்பட மாட்டேங்கிறானே, அவன் சொல்ற நான் தான் பார்த்துட்டேன், ரட்சகன் தோற்கானே சம்பேன திருஷ்யதே. அவனுக்கு இவனுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாயிருது, பிரகலாதன் இருந்து திமிரு ஜாஸ்தியாயிருது, தோ இருக்கான் ஏன் நரசிம்மன் கண்ணியார் பாத்துருவோம், அளந்திட்ட தூணை அவன் தட்ட அடிச்சு வந்து நல்லா வந்தார் இல்லையா. அந்த சமயத்துல எப்படி வேணும், எங்க எப்பொழுது அங்கு அப்பொழுதே அவன் தீய தோன்றிய என் சிங்கவன் அப்படி வரணும் இல்லையா, நமக்கு யாரும் வருவாள், சுவாமியை தவிர வர முடியுமா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் இருக்கும் யாரும் வர முடியுமா, நம்ம கையில் பணம் இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் மனசில் ஒரு பாரம் அழுத்துறது வர முடியுமா, சரீரத்தில் பலம் இருக்கு, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை உள்ள போட்டு அப்படியே ரணக்கலமாக அப்படியே குத்தி காயப்படுத்துறது, யாரோ சமாதானம் கொடுத்துட முடியுமா, அந்தரியாமி உள்ளுவார் உள்ளிட்டு அவன் கொடுக்கிற தைரியம் தான், சரி போ இதுவும் கடந்து போகுன்ற தைரியம், அவனை தவிர யார் தர முடியும், அவனை தவிர யார் நமக்கு நம்பிக்கை கொடுத்துட முடியும், அவனை தவிர யார் நம்மளுடைய வாழ்க்கையில் அவனை தள்ளி போக முடியும் சொல்லுங்கோ. எத்தனை சந்தர்ப்பத்தில் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் கேள்வி நின்றுட்டோம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பயமாக இருக்கு, அதையும் தாண்டி ஓடி இருக்கும், அதையும் தாண்டி வாழ்க்கை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்கு, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சுயம் என் வாழ்க்கையில் அனுபவத்தை நான் சொல்கிறேன், அத்தனை ஏற்றங்கள் பார்த்தாச்சு, அத்தனை இறக்கங்கள் பார்த்தாச்சு, அத்தனை கேவலங்கள் பார்த்தாச்சு, அத்தனை கொண்டாட்டங்கள் பார்த்தாச்சு, அத்தனை வியாதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, பார்க்கறது ஒன்றும் பாக்கி கிடையாது, எல்லாம் பார்த்தாச்சு, அத்தனையும் தாண்டி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண பலம், கிருஷ்ண பலம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பெயின் வந்துடுச்சு, நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், கீழே உட்காரக்கூடாது, உட்கார முடியல, இந்த மாதிரிலாம் செப்பலாங்கல் போட்டு உட்கார முடியல, அப்ப சேர் போட்டு உட்காந்து உபன்யாசம் பண்ணேன், உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டு இறங்கியாச்சு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல, ஆண்டாள் திருவாடிப்பூர உற்சவம் 5 கிழமை உபன்யாசம் இறங்கி வந்தோடனே அங்க இருக்கிற ஒரு பட்டர் சொன்னார், சுவாமி தேவரி உபன்யாசனம் வருஷா வருஷம் கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் நான் உட்காந்து கேட்கல சுவாமி, எனக்கு சரியா படலை அப்படின்னு. ஏன் தெரியுமா? தெரியும் சுவாமி, சேர்ல உட்காந்துன்றது அதனால தான் கரெக்டா சொல்லி என்ன பெரியாள் நினைப்போ அப்படின்னா, இல்ல சுவாமி எலும்பு ப்ராப்ளமா இருக்கு, அதனால கீழே உட்கார முடியல, அதுதான் வேற ஒன்றும் காரணம் இல்லை. நிச்சயமா ஆண்டாள் அனுகிரகம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கீழே உட்கார சுவாமின்னு வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஆண்டாள் கீழே உட்கார வச்சு உபன்யாசம் பண்ண வச்சான். டாக்டர்லாம் சொல்லுங்க, நீங்க கீழே உட்காரக்கூடாது, கீழே உட்கார முடியாது அடிச்சு சொன்னான் அத்தனை டாக்டரும். இது பகவான் இருக்கான் இன்னைக்கு இந்த உட்கார்ந்து இருக்கேன்னா நாச்சியா இருக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நாச்சியா இருக்கிறேன், நாச்சியார் கிருப்பை வீண் போகாது. பகவானை நம்பிதான் ஜெயிச்சிருக்க, பகவானுடைய பலத்தினாலே மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு, பகவானுடைய பலத்தினாலே மட்டும்தான் ஜீவிச்சிருந்துச்சு. எங்கு போய் உயிகேன், எங்க போக முடியும், யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும், யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும், எங்கு போய் உயிகேன். உன் இணையடியே அடையல் அல்லால் எங்கும் போய் கரை காணாது, எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கும்பேறும் மாப்பறவை போன்றேனே. பெரிய பறவை நான், ஆனாலும் உன் திருவடிதான் எனக்கு. அப்ப எத்தனை பெரிய விஷயமா இருக்கட்டமே, எவ்வளவு சின்ன விஷயமா இருக்கட்டமே, சுவாமி இருக்கா. ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணுமா, சுவாமி இருக்கா. ஆபீஸ்ல இன்க்ரிமெண்ட் வேணுமா, சுவாமி இருக்கா. வேலை வேணுமா, சுவாமி இருக்கா. வீடு வேணுமா, சுவாமி இருக்கா. அதுமா நல்லா பிளாட் வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா சென்னையில வாங்கணும்னு எதிர்பார்க்க, பகவான் நிஜமாவே வாங்கி வச்சிருக்கான். சத்தியமா சொல்றேன், நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நினைச்ச கூட நான் அம்மாட்ட அப்ப சொல்ல, அம்மா நம்ம எல்லாம் வாழ்க்கை சொந்த வீடு எல்லாம் அதிசயமா இருக்குமா அப்படின்னு. எங்க அம்மா அப்பா எங்க அம்மா வரும்போது எல்லாம் சொல்லம்மா, அம்மா உன்னோட சொந்த வீடுமா, நம்ம எல்லாம் இன்னொண்டு ஒரு பாத்ரூம் சைஸ் ஒரு ரூம்ல நம்ம நீ நான் அப்பா இருந்தோம்மா, இவ்வளவு பெரிய வீடு பகவான் கொடுத்துருக்காமா. யார் கொடுத்தா, சுவாமி கொடுத்தான். யார் கொடுத்தா, நான் அம்மாட்ட தெரிஞ்சு சொல்றேன். நிச்சயமாம்மா இன்னைக்கு அப்படி இருக்குன்னா பகவானுடைய கிருப்பை, அவன் ஒருத்தனுடைய கிருப்பை எப்படி வேணா எங்க வேணா கொண்டு போய் நிற்கிறதுக்கும். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், தானா நடக்கும். எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, இனி எப்படி நடந்திருக்க எனக்கு தெரியாது, ஆனா அவன் கிருபை நடத்தி கொடுக்கிறது. எனக்கு புள்ளி கூட சந்தேகமே இல்லைன்னா, ஒரு இப்ப ரெண்டு மூணு மாசம் முன்னாடி நினைக்கிறேன், திருவனந்தபுரத்துல சப்தாகம் இருந்தது. நான் சப்தாகத்துக்கு மெட்ராஸ் திருவனந்தபுரம் போயாச்சு, நான் அந்த பக்கம் போயாச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சப்தாகம் ஆரம்பிக்கணும், முன்னாடி நான் போயிருக்கேன். அன்னைக்கு காத்தால போன், குருஜி அம்மா அன்கான்சியஸ் ஆகிட்டா, எழுப்ப எழுப்ப எழுந்துக்கல, ஒன்றுமே புரியல. எனக்கு பக்கத்தார் சேர்ந்து போன், நான் உடனே பக்கத்துக்கு சில பேர்கிட்ட சொல்லி போய் பாருங்கன்னு சொல்லி, அப்புறமா அதோ நான்லாம் ஆம்புலன்ஸாக ஏற்பாடு பண்ணி அழிச்சுட்டு போயாச்சு. இன்னும் எது கான்சியஸ் இல்லை, எப்போ வருவோம் இன்னுமே தெரியல. நான் ஏன் டாக்டர் எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன், நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழிச்சுட்டு வரா, நீங்க அம்மாவோட சிட்டியை பார்த்து எனக்கு சொல்லுங்க, நான் வரணும்னா கட்டாயம் வந்துடும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு ஒரு வாரம் ப்ரோக்ராம் இருக்கு, அசமா சமைச்சாச்சு. ஆனால் டாக்டர் நத்திங் டு வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப், அங்கே தான் அனுப்புவார். எனக்கு அவருக்கு பெரிய பந்தமே கிடையாது, ஒரு புது வருஷம் பழக்கம். அவர் எசம சமைச்சாச்சு டாக்டர். அப்புறமா எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அங்கே இருக்க ஆஃபீஸில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், ஆஃபீஸில் லேடிக்கு, அவர் சொல்கிறா நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் அவள் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் நான் சொன்னேன், டாக்டர் நான் வரணும்னா வந்துடுறேன் அப்படின்னு. டாக்டர் நான் வரவே வேண்டாம், அம்மா பாட்டு இங்கே நிம்மதியாக இருக்க, நீங்கள் பாருங்க நிம்மதியாக இருங்கோ, வி வில் டேக் கேர் அப்படின்னு. எப்போ டிஸ்சார்ஜ் எல்லாம் அவர் பாட்டுக்கு நடத்திட்டு இருந்தேன், நான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை, இங்கேருந்து ஒன்றுமே பண்ணலை. நாலு நாள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கும் வந்தேன், எல்லாம் நான் பாட்டுங்க உட்காந்துட்டு அவர் பாட்டுங்க நடந்தது. ஆள் கிடையாது பண்ணுறது எனக்கு, ஆனால் சுவாமி நடத்தி காட்டி அது சொல்ல வேறு. எனக்கு தெரியாதுடா கிருஷ்ணா, எனக்கு சப்தாகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இனிமேல் நீ முடிவு பண்ணிக்கோ விட்டுட்டேன். நம்ம ஆடு சும்மா இருந்தேன், அவன் எல்லாத்தையும் நடத்தேன், அதான் நான் சொல்லிச்சேன் முடியும். அப்போ எனக்கு பண்ணுவானா உங்களுக்கு பண்ணவனும் பெரிய விஷயம் கிடையாது, எனக்குனா பெருசுன்னு இல்லை, நம்பிக்கை அவ்வளோதான். திரும்பி அதான் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்கோ, உங்களுக்கு நிறைய நடத்தியிருக்கானே, நடத்தாமல் ஒன்றும் இல்லையே, ருசிச்சு பார்த்துருக்கேன். அதுதான் ஆழ்வார் சொல்றேன், எங்கும் போய் கரை காணாது, எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. அந்த பெரிய பறவை, அவ கூட அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு லேடி தான், சின்ன பொண்ணுதான், அவதான் எல்லாம் பண்ணி பில் செட்டில்லாம் பண்ணி, நான் சொன்னாங்கம்மா அவள்லாம் கிடையாது, அங்கே வேலைக்காரமாக தான் இருக்கா எல்லாம் சொல்லியாச்சு. அந்த அவளே பில்லிங் கவுண்டர்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ரீஃபண்ட் வேறு வந்தது. நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் ரீஃபண்ட் எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது இத்தனை வருஷத்தில், அப்ப நடக்கும். அப்ப அவன் திருவடி எங்கு போய் உயிர்கேன் உன் இணையடியே அடையலால் அப்படி பிடிச்சிட்டோம்னா தானா நடக்கும். எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை போன்றே. அப்ப அந்த பறவை பெற வழி இல்லாம அந்த கடலே கதின்னு இருக்கார், கடல்ல இருக்க கப்பலே கதின்னு இருக்கா போல சம்சார சாகரத்துல கிருஷ்ணா உன் திருவடி தான் எனக்கு கதி. அப்படி பிடிச்சுக்கணுமா, வேற கதி இல்லை அப்படின்னு பிடிச்சுக்கணும். அடுத்த பாசகம் சொல்றார், செந்தகளே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அழகாவார் வெந்துயர் வீட்டாவிடினும் விற்றுவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. ரொம்ப அடுத்த ஒரு உதாரணம் தாமரப்பூவோட உதாரணம். இந்த தாமர மரணம் அப்படின்னா சூரியனுடைய அந்த கதகதப்பு போனதுக்கு அந்த ஒரு இளஞ்சூடு வந்தா அப்படியே மலர்ந்து. சரி அப்ப ஒரு விஷயம் சில பேர் நினைச்சு போனாங்க, அப்ப சூடு இருந்தா தாமரை மலருது. சரியா லாஜிக் அப்படிதான், சூரியனுடைய சூட்டுலதான் தாமரை மலருது. அப்ப சூரியன் என்ன டிகிரி டெம்பரேச்சர் வருதோ அது போல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தாமரை முன்னாடினா தாமரை மலரணும். சயின்டிபிக்கா அப்படிதான் இப்ப ட்ரை பண்றோம். அதான் ஆழ்வார் சொல்றார், செந்தழலே வந்து அழலை செய்திடும் செந்தல். இந்த சூரியன் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் பண்ணி செட் பண்ணி ஒரு லைட் எல்லாம் செட் பண்ணி இப்படி அந்த தாமரை மேல அடிச்சோம்னா தாமரை மலருமானா மலராது, கருகி போயிடும். செந்தழலே வந்து அழலை செய்திடும் அதே டெம்பரே கரெக்டா. இது இந்த டெம்பரேச்சர் முக்கியம் இல்லை, இந்த சூரியனுடைய ஒரு வாசல்யம் இந்த கணங்கள் அப்படி தடவி கொடுக்க. இந்த குழந்தைகள் தூக்கத்துல அம்மா தன் மேல கை போட்டா தெரியும், போட்டு இருக்க போர்வை அதுக்கு தெரியும், ரொம்ப குழந்தைகள் ரொம்ப சமத்து கான்சியஸா தான் தூங்கும். அது போல இந்த தாமரை அவ்வளவு அழகா சூரியனுடைய வெப்பத்துக்கு தவிர எதுவும் மலராது. செந்தழலே வந்து அழலை செய்திடினும் அந்தரம் சேர் வானத்திற்கக்கூடிய வெங்கதிரோனுக்கு அல்லால் அழலாவார். தாமரை சூரியனுடைய நேரடி அந்த பார்வையை தவிர வேற எதற்கும் மலராது. இது ஒரு உதாரணமா சொல்றார். அதுபோல அந்த மாதிரி யாராவது பண்ணலாம், அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லலாம், ஆனா ஒன்ன போல வராதே. சாப்பாடு யாரும் வேணா போடலாம், ஹோட்டலில் போய் பைசா கொடுத்தவனே என்ன மனு கேட்டுவிட்டு ஆத்தனா கூட மெனு கிடையாது, நம்ம டிசைட் பண்ற மெனு கிடையாது. இதுதான் இன்னைக்கு அவ்வளவுதான், மாமி டீச்சாலும் டீச்சர் தான், உப்பு ஜாஸ்தியா போடணும் போட்டது தான், அப்புறம் உப்பேத்தினாலும் உப்பேத்தினது தான், அது அப்படியே வாயம் போட்டு இப்படி சமத்தா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு கல் உப்பு தூக்கணும் நமக்கு வாயிலே வைக்க முடியாது. அதான் அப்படி சொல்லுவோம், உப்பு தூக்கலா பத்மநாபன் நினைச்சுக்கோ, உப்பே இல்லையா உப்புலி அப்புறம் நினைச்சுக்கோ, அப்படி காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு அவ்வளவுதான். பெருமாளோட சாப்பிட்டு பெருமாள் சாப்பிட்டேன்னு நினைச்சுன்னா பல ஊர்கள் போறோம் பல சாப்பாடு சாப்பிட்றோம் இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கோம் பல வருஷமா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார் ஆச்சரியமா, ரொம்ப அழகான அவர் அனுபவத்தை அவர் சொல்றார். அப்ப அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், பைசா கொடுக்குறோம், டேஸ்ட் எல்லாம் இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு, ஆனா அந்த ஒரு வயிறு நிறையறது வேற, திருப்தி வர்றது வேற. வயிறு நிறைஞ்சிடும் அது போய் டம்ப் பண்ணா போதும், அதுக்கு ஒன்றும் டம்ப் பண்றதுக்கு கண்டதை வேணா டம்ப் பண்ணலாம். நீங்க பேர்பூரி பானிபூரி நாலு பிஸ்கெட்டு ரெண்டு வடா இது இல்லைங்க வடாப்பா அதுக்கு வடாப்பா சார் விடுறாங்க அப்பா ஜிம்னு அடுத்து வயிறு ஜிம்னாகிறது விஷயம் இல்லை, அது உள்ள ஒரு திருப்தி ஒரு பலம் வரணும். இந்த ஆகாரம்ன்றது பசிக்காக மட்டும் இல்லை, பசியை தாண்டி பலம் வரணும், நல்ல சிந்தனை வரணும், அறிய இருக்கு ஆகாரம். அதனாலதான் அந்த காலத்தை பெரியவாள்லாம் ஆகாரத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தா, ஆகாரத்துக்கு அத்தனை ஒரு தெய்வ அன்னம் பரம புருஷன்ற மாதிரி சொல்லிருந்தா, அன்னாத் பவந்தி பூதானி பகவான் கீதையில சொல்றான். அதனால அன்னத்துக்கு அவ்வளவு மரியாதை, அது பகவானுக்கு நிவேதனம், லைஃபோட பேச தான். அது மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும், வயிறு அந்த சமயத்துல பசியிலன்னு தப்பிக்கிறது இல்லை, அது வேற. அது அம்மா கையில் சாப்பிட்றோம் ஆற்ற சாப்பிட்றோம் அந்த ஆத்மாத்மா சாப்பிட்றோம் அப்படின்னா அது தனிதானே. ஒரு குழந்தைக்கு அம்மா பசஞ்சு கொடுப்பா பாருங்க, அந்த அன்னம் போல லோகத்தில் ஹைஜீனிக்காக டேஸ்டியா அற்புதமான சுத்தமான ஒரு அண்ணம் தேடி நான் கிடைக்கிறேன். அதே காய் தான், அதே ரசம் தான், அதே பருப்பு தான், அதே ஆதிக்கார குடும்ப கதை வேற தான், பத்தமாறு குடும்ப கதை வேற தான். குழந்தைக்குன்னு வரும்பொழுது அது எங்கேருந்து தான் அந்த ஒரு வாத்சல்யம் வரும்னு தெரியாது. அந்த வாரத்தில் அவ்வளோ சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், ஆனால் குழந்தைய விட கரெக்டாக சாப்பாடு கொடுப்பேன். அப்போ தான் நாலு முத்து முத்திப்பான், இருந்தால் சாப்பிடு சமத்தா இருக்கணும்னா அதை சாப்பிடலாம். அம்மா உட்கார எழுதி பாப்பா, அது பசியும் பொழுது ஒரு வாத்சல்யம் வருது இல்லையா, அந்த திருப்தி ஹோட்டலில் கிடையாது. அதுபோல இந்த தாமரைக்கு அந்த வெங்கடிரோனுடைய ஒரு சூடு, ஒரு கதகதப்பு, ஒரு அரவணைப்பு, இதெல்லாம் தான் வளர்ச்சி. அதுபோல ஹே பிரபோ வெந்துயர் வீட்டா விடினும், வெந்துயர்னா தீர்க்க முடியாத பாவங்கள், மென்மையான துயர் குமனாலா இருக்கு. இதுலேருந்து நீதான் என்ன மீட்கணும். வெந்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்க்கு அல்லால். இந்த சூரியனோட சூடுதான், அந்த சூடு கூட நல்லா தான் இருக்கு. நம்ம கோச்சிக்கிறான்னா அது ஒரு சுகம்தானே. வாத்தியார் திட்டா, எனக்கு இந்த வாத்தியார் பிடிக்கல, ரிசைன்மெண்ட் கோஷன் யாராவது ஸ்ட்ரைக் பண்ண முடியும், யாராவது அதுவும் பண்ணுறா வச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்கு அன்றைக்கி அந்த வாத்தியார் கொடுத்தாலும் சூடு முட்டி போட வச்சா கை அப்படி வெடிச்சிருந்து கை, அந்த இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, டீச்சர்லாம் பயப்படுறா பாவம். ரெண்டு விரல் எடுக்கிறனால பென்சிலில் வச்சு இப்படி ஒரு அழகாக அப்படி பிடிச்சி ஒரு திருக்கு திருவா வருவோம். ஜென்மாவே முடிஞ்சு போனால் தேவையான்னு சொல்லுங்க. தலை நெருக்குன்னு ஒரு குட்டு குட்டுவா தோப்புக்காரன் போட சொல்வா. ஆனால் அந்த ஒரு அது ஒரு சூடு மாதிரி தான், ஒரு வலி மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கோம்னா அன்றைக்கி அது தேவைப்பட்டது. அந்த மாதிரி சமயத்தை வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்லை இல்லை பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம், பகவானுக்கு அது சின்னது தானே. இந்த குழந்தைக்கு பலூன் வெடிச்சுருந்தா பெரிய பிரச்சனை, ரொம்ப உடஞ்சு கொடுத்தா பெரிய பிரச்சனை, ஓன்னு வாழ்க்கையே போன மாதிரி அது நம்ம சொல்லி பலூன் தானே வெடிச்சு வாங்கி தொடையாது, நாளைக்கு எழுத்து தொடையாது. அதே பத்தின்னு ஒரு விட்டுனோட ஒரு பலூன் எவ்வளோ அட்டகாசமா, அதே தான் சுவாமி கேட்குறேன். இத்தினோண்டு ஒரு வேலைக்கு போய் எவ்வளோ அட்டகாசமா, இத்தினோண்டு ஒரு வியாதிக்கு எவ்வளோ டென்ஷனா, இத்தினோண்டு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ டென்ஷனா, இத்தினோண்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ டென்ஷனா. ஐயா சி, பகவான் அவ்வளோ பிரியமனாக இருக்கிறதுனால ரொம்ப இந்த ஃப்ளைட்டில் போய் பார்த்தாலே எல்லாம் குட்டி குட்டியாக தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். கீழே இறங்கினா எல்லாம் வேறு மாதிரி தான் தெரியும். இப்போ ஃப்ளைட்டில் கீழே இறங்கி இறங்கி இறங்குறோமான்னு இருக்கும், மேலே வேலை போக போக ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆஹா உலகமே அழகுன்னு கீழே வந்தால் உலகமே பயங்கரமாக இருக்கும். நம்ம எந்த வசனத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய புத்தியும் மனசு. இந்த மாதிரி ஆழ்வார் சொல்கிறார், வெந்துயர் வீட்டா விடி உன் அந்தமில் சீர்க்கு அல்ல. உன்னுடைய எல்லையில்லாத ஒரு குணம் இருக்கு பாத்தியா, நான் நன்னா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு பாத்தியா, நான் எப்படியும் நன்னா இருக்கணும். சில பசங்கள்லாம் குடிகாரெல்லாம் இருப்பான், ரொம்ப அநியாயம் பண்ணிட்டுருப்பா. சமயத்தில் குடிக்கிற சமயம் வந்து கொடுத்து அப்படின்னா அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியும், அம்மாவே கூட அடிப்பாள், அம்மாவே அடித்து பணம் வாங்குவாள். தெரியும் உண்டு கிராமங்களில் இல்லை, கிராமங்கள்னு இல்லை, இந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ கூட அவன் அடித்து அடித்து கை வாங்கி அம்மா அவன் அவன் அடிச்சுட்டு இப்படி போவான், போவான் எங்கேயாவது தண்ணி இடிச்சுட்டு விழுவான் அம்மான்னு கத்துவான். அண்ணே அம்மா ஓடி போய் அவன் சாலை வெடிக்கிறதான்னு வாங்க, அடி அடினு அடிச்சிருக்கான், அவளுக்கு அது தெரியாது. அது போல் நம்ம சுவாமியை கேவலப்படுத்தினாலும் கண்டுக்கவே இல்லைனாலும் அவமரியாதையே பண்ணாலும் நாம் நன்னா இருக்கணும்னு ஒரு நினப்பு உண்டாகுது. அந்த மில் சீர்கல்லா அவன் உள்ளுக்குள்ள என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குப்பா, நான் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. வெல் விஷர்ன்ற சுகிருத் பகவான் கீதையில் சொல்கிறான், நான் உன்னோட சுகிருத்ரா, நீ நன்னா இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக சத்தியமாக பொய் இல்லாமல் வேஷம் இல்லாமல் நினைக்கிறேன். நிச்சயமா அது சந்தேகமே கிடையாது, பகவான் சுகிருத்னான் அப்படி நினைக்கிறாரா நல்லா இருக்கணுமே. சிசுபாலன் அவன் அதை தலையே சீவி நல்லது பண்றார், ராவணனுக்கு இன்று போய் நாளை வான்றார். ஏண்டா நான் கிருப்பேன், கருணாசாகரன் கருண்யமயமான மூர்த்தி அவ்வளவு வழக்கம். அதனாலதான் ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினவன் பெருமாள் விழுந்திருச்சுன்னு ஓடி வந்துவிட்டார் இல்லையா. திரௌபதி அவ்வளவு நேரம் கூப்பிடவே இல்லை, அப்ப கோவிந்தா புண்டரீகாட்சான் கூப்பிட்டாலும் இப்போ கூப்பிடுறாளேன்னு ஓடி வரானா கண்ணி. துர்வாசர் வந்துட்டாரே, ஹே பிரபோ காப்பாத்துனுட்டார். பகவான் ஓடி வந்து இந்த மிச்ச மீதியெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், பாத்திரத்தில் விட்டு இந்த மிச்ச மீதி நமக்கு வேலைக்காரர்கள் தான் கொடுப்போம், நம்ம படித்து போட்டு இந்தா 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 அப்படின்னு. அதான் எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என் சேவகன், வேலைக்கார மாதிரி ஓடி வந்து ஏதாவது குடுறி அப்படின்னு. அந்த ஒரு பருக்க ஒரு கீரையை சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு அதுக்கு ஒரு கிருபையும், இந்த மிச்ச நீதி கொடுத்ததுக்கு ஒரு கிருபை பண்ணுவான்னா நம்மளையே கொடுத்து அவ்வளவு கிருபை பண்ணுவோம். அப்ப அவ்வளவு பெரிய கருணாசாகரம். அப்ப நான் நன்னாக ஒரு ஆசை உனக்கு இருக்கேன், அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம மேலே வந்திருக்கோம். நம்ம பிரயத்தனத்தினால மேலே வரல, நம்முடைய புத்தி சாத்துரியத்தினால மேலே வரல, நம்மளை சுத்தி இருக்கிறதா செய்தூக்கி விட்டதுனால மேலே வரல, கிருஷ்ண கிருப்பையினாலே மேலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அவனுடைய கிருப்பை நம்ம மேலே வரணும், மேலே வரணும், மேலே வரணும், மேலே வரணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கு, முட்டாளாக ஒரு குழந்தை இருக்கும், டீச்சருக்கு அந்த முட்டாள் குழந்தைய பற்றி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், உட்பட மாட்டேங்கிறது. அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த ஏழு கல்வி படிச்சுக்கூடா, இதாண்டா ஆன்சர் இதுதான் குஸ்டின் வருண்டா, இந்த பப்ளிக் எக்ஸாமில் பார்க்கலாம், இந்த எங்கேயா கிராமத்தில் எங்கேயெல்லாம் பார்த்தோம்னா அந்த டீச்சருக்கு மனசு கேட்காது, இந்த கல்வி எழுது அப்படின்னு ஒரு தலைவர் கொட்டு கொடுத்து இதுதான் ஆன்சர் புரிஞ்சு விடும், எப்படியாவது பத்தாவது பாஸ் பண்ண வச்சா கடை தேரிடுமே அப்படின்னு. இந்த மாதிரி நான் நன்னாக ஒரு ஆசை உனக்கு இருக்கேன் அந்தமில், இது மாறுறதே இல்லை, எத்தனை கோடி ஜென்மா ஆயும் மாறல. அதனால தான் ஜடபரதர் தன்னுடைய ஆசையினாலே மான் மேல ஆசை வச்சு வீணா போனார், சுவாமிக்கு மனசு கேட்கலையாம். அதனாலதான் அவர் மானா பிறந்த பொழுது கூட ஐயோ இப்படி இருந்ததான் சொல்லி மான் ஜென்மாவே அவர் கூட இருந்து அவருக்கு பக்தியை கொடுத்து திரும்பி அடுத்த ஜென்மாவே அவர் கூடவே இருந்து அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு அதை புரிய வச்சு பகவான் வந்து ஜடபரதர் நல்ல கதி அடைஞ்சோன்னு இப்பதான் டென்ஷன் விட்டது. இந்த குழந்தைகள் டென்த்து டுவெல்த்துன்னா குழந்தைகளோட அப்பா அம்மாவுக்கு தான் டென்ஷன், வெளியில் வரமாட்டாங்க குழந்தைக்கு, டென்த்து படிக்கிறாரு இல்லையா, லெவன்த்து படிக்கிறாரு இல்லையா, டுவெல்த்து படிக்கிறாரு இல்லையா பார்க்குறோம். அது பாம்பே பெண்ட்ராஸ் ஊர் முழுக்க அப்படியே தான், அதுக்குள்ள யாரும் வரவும் மாட்டான், எவ்வளோ வெளில வரமாட்டான், குழந்தை பிடிக்கிறது குழந்தை பிடிக்கிறது குழந்தை பிடிக்கிறது குழந்தை பிடிக்கிறது, அது ஏதாவது ரிலாக்ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருந்தாரு. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு இது நல்லபடியாக ஆகணும், இது இவனுடைய பெருமைன்னு இல்லை, அது வாழ்க்கை நல்லபடியாக ஆகணுமே, நல்லா பார்த்து மார்க் வாங்கிட்டு இருந்தா அது ஆசைப்பட்டது படிக்கலாமே நல்லா. அப்ப இவ்வளவு யோசிக்க முடியும் ஒரு அப்பா அம்மாவாலனா, சுவாமியால முடியாத, நம்மளால இவ்வளவு ரூம் போட்டு யோசிக்க முடியாது நம்ம குழந்தைகளுக்காக, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இது நல்லதா அது கெட்டதா, அது சாப்பிட கொடுக்கலாமா, அது அங்கே டியூஷன் அனுப்பலாமா, அதுக்கு இந்த ஃபீஸை கட்டலாமா, அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாமா, அது சந்தோஷமா வச்சுக்கலாம், இவ்வளவு யோசிக்கணும். அக்கிரமத்துக்கு யோசிக்கணும், கிரமத்துக்கு யோசிச்சா பரவாயில்ல, அக்கிரமத்துக்கு யோசிக்கணும். அப்ப சுவாமி அதை விட ஒருபடி மேல போய் நிற்கிறா, அதான் ஆழ்வக உன் அந்தமில் சீர்கல்லா, எவ்வளவு கிருப்படா. அதனாலதான் ஆச்சரியம், அர்ஜுனன் மேல பகவானுக்கு அத்தனை பெருமை பாருங்கோ, பகவத்கீதை எல்லாம் சொல்றான், சாரத்தியம் எல்லாம் பண்றான், அபிமன்யும் போயிட்டான், பகவானுக்கு தெரிஞ்சா நடக்கிறது, ஆனா அவளோட பிராரதம் அவனுக்கு போதும் வச்சுட்டான், அவன் வந்த காலம் முடிஞ்சு விடுத்து. இப்ப கூட பகவானுக்கு இந்த அர்ஜுனன் அப்படி குழஞ்சு போகிறத பார்க்குற தைரியம் இல்லை சுவாமிக்கு, அவன் அப்படியே தளர்ந்து போகிறத பார்க்குற தைரியம் ஒரு ஆசை இல்லை சுவாமிக்கு. அவனால் ரேஷன் எல்லாம் போட்டுட்டு வந்து குழந்தைய இழந்து விட்டேனே நான் நம்பிக்கை ஒரு கிழவன் மாதிரி வேஷம் போட்டு ஓன்னு அழுது, அர்ஜுன் இதுக்கெல்லாம் அழுவாளா, வீர மரணம் தானே அடைஞ்சிருக்கான் அப்படிலாம் பண்ணோன்னு எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், உன் பிள்ளையாக இருந்தால் சும்மா இருப்பியானு, என் பிள்ளையாக இருந்தால் அப்படி தான், அப்புறம் பகவான் சொல்லுவோம் உன் பிள்ளை தான் அப்படின்னு டக்குன்னு மாத்திரா அர்ஜுனன் பார்க்குறான், ஓன் அழகான் பகவான் பார்த்துட்டு கேட்குறான், என்னடா இவ்வளோ சொன்னேன்னு இல்லை நான் அழப்படாது, நீ இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறியே இந்த கருணை தாங்க முடியாமல், அதானே நம்ம கஷ்டப்பட்டப்படாதே நானாம் பாருங்கோ, இந்த குழந்தை விடப்படாத நம்ம ஓடிமை பிடிக்கிறா இல்லையா, அதுபோலே சுவாமி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம வளர்றதை பார்த்து புத்தி வந்துதான்னு கேட்குறவன் இல்லை, அது இல்லை சுவாமி, கஷ்டப்பட்டப்படாதே கஷ்டப்பட்டு அலறு இனிமேல் தெருவு பண்ணிடப்படாதேன்னு பதறக்கூடிய ஒருத்தன் பரமாத்மா. ஆனால் வெளில காட்டிக்கிறது இல்லை, அதுதான் பெரிய டெக்னிக், நம்ம எல்லாம் வசனம் எல்லாம் பேசி முகத்தை எக்ஸ்பிரஷன்லாம் காட்டி நம்ம நல்லவானு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுவோம், அம்மாவா இந்த மாதிரி எவ்வளோ அக்கறை பார்த்துல என்ன பண்ணுறேன் நீங்க எப்படி பரவாயில்ல பாடு பரவாயில்ல, ஒரு ரெண்டு அழுகு அழுது கண்டத்தை தொடச்சா அவன் நல்லவா, நம்ம நம்பிடணும் அவ்வளோதான், நம்மள அதை பண்ணி ஆகணும். சுவாமி கண்ணில் ஒரு சொத்து ஜலம் வராது, ஆனால் ஹதயம் பார்த்து சொல்லணும், பகவானுடைய கருணை இருக்கு பாருங்க பதறும், அது தாங்கவே முடியாது, தாங்கவே முடியாது, சத்தியமாக சொல்ல தாங்கவே முடியாதுன்னா தாங்கவே முடியாது. எத்தனை சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, எத்தனை இடங்களில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, இடுப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமா திருப்பதி போயிருந்தேன், அப்போ நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட சிஷா கிட்டலாம், நான் மழை வந்துடுறேன் நாளைக்கு கூட்டத்தில் நின்னெல்லாம் போகிற தைரியம் இல்லை. அவ்வளோ நேரம் நிற்க முடியும், 5 மணி நேரம் அவனால் நிற்க முடியாது. கூட்டத்தில் யாராவது தள்ளினான்னா வழி ஜாஸ்தியாக போயிருக்கோம், கஷ்டம். நான் ஆழ்வார் சொன்ன மாதிரி திருமலையை சொல்லிட்டு வந்துவிடுறேன், நான் வந்து வரேன். அவன் நீங்கள்லாம் லைனில் போகிற வரையும் நான் சென்ட் ஆஃப் பண்ணுறேன், சிசி வெளில வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன், இவ்வளவும் சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் எல்லோரும் உள்ளே போகிறத பார்த்தோன்னா ஒரு மனசில் ஒரு ஆசை, ஒரு தினம் போயிட்டு மலையை படம் பார்க்கல என்ன திருமலையில். சரி, உள்ள நினச்சிட்டேன், எல்லாம் சூசி நீங்கள் வரையலா, நான் வரமாட்டேன் தீர்மானமாக சொல்லிட்டேன். பார்க்குறேன் ஒரு நேரம் ஆரம்பம் பாதி திரும்பி வந்துருக்கேன், இவ்வளவும் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன், மனசுள்ள மட்டும் மலையப்பா வந்துவிட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லை, நீ கருணாசாகரன்ற நம்பிக்கை உள்ள நினச்சிட்டேன். என் உடம்புடைய ஸ்திதி, என் வலி என்னன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியல இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படி ஆச்சுமோ எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு எவ்வளோ நேரம் முடியும் உனக்கு தெரியும். என் உடம்புடைய ஸ்திதி என்னை விட உனக்கு நல்லா தெரியும், நீ பார்த்துக்கோ. எனக்கு முடியாமல் நான் வெளில போயிடுவேன், இதுதான் நிலைமை. அதெல்லாம் ஞாபகம் நான் உபன்யாசம் பண்ணுறவன், நீ கிருபை பண்ண அதையும் சொல்லுவேன், பண்ணலன்னா அதையும் சொல்லுவேன், ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். நான் நீ பெருமாள் ஆக்ஷன் போன என்னமோ என் பக்கத்தில் யாரோ நின்று என் கையை அப்படி வச்சுன்னு அப்படி ஆக்ஷன் போன மாதிரியே இருந்து, என் பக்கத்தில் யாரும் என் மேலே மோதலை, யாரும் என்னை பிடிச்சி தள்ளலை. இந்த பூ போகலன்னு சொல்லுவா தெரியுமா, இந்த கர்ப்பவதி ஏஷன் போல் அந்த மாதிரி இந்த விவிஐபிலாம் வந்து ரெண்டு பக்கம் செக்யூரிட்டிலாம் அப்படி கையை பிடிச்சி, அது போல் அவ்வளோ கூட்டம். ஆனால் 2 மணி நேரத்தில் சுவாமி என்னை சௌகரியமாக ஆயிடுச்சுட்டு போய் தரிசனம் பண்ணி நிஜமாகவே நான் எழுதேன். எல்லோரும் கேட்டால் என்ன ஆசை வலிக்கிறதாம்மா, சுவாமியுடைய கருணை தான் வலிக்கிறது, எனக்கு சரீரம் வலிக்கலை, இப்படி தாங்குறாரு நிஜமாக. எனக்கு இன்னும் ஒரு 2 கை என்னை சுற்றி 2 கை நிற்கிறது இப்படி, என்னை அப்படியே ஆயிடுச்சுட்டு போகிறது, அப்படியே தரிசனம் பண்ணி அப்படி அழகாக கொண்டு விட்டுருது. எனக்கு பக்கத்தில் ஒரு எனக்கு ஒன்றுமே தெரியலான் திருப்பி நடக்கவே நடக்காது, நிஜமாவே பகவத் கிருபை. அப்போ அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேன், வேற யார்ட்டே போவேனா, இந்த கிருபையை விட்டுட்டு வேற ஐயா நான் போவேனா, போக முடியுமாப்பா, எனக்கு வரும் நினச்சிருக்கியா, சந்திராளே வந்து அழை செய்திடணும், எவ்வளோ வேணா யார் வேணா பண்ணட்டமே. அந்த தாமரை சூரியனுக்காக மலர்றா போல உன்கிட்ட ஒரு கிருபை வாங்கிட்டா எனக்கு சந்தோஷம். அப்போ அழகன் பகவான் எனக்கு கிருபை பண்ணிட்டான், அதான் ஒரு சந்தோஷம் சொல்லுங்க. இப்போ எதுனா நம்ம மனசை உருக்கிறது அப்படின்னா, சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுருந்தா நடத்தி கொடுத்துட்டேன், திருப்பதிக்கு போகிறேன் கோவிலுக்கு போய் மட்டும்தான் மொட்டை இல்லை, நம்ம விஷயம் பிரார்த்திச்சுருந்தேன் சுவாமி நடத்தி கொடுத்துட்டேன், அதனால் மொட்டை அடிச்சுருந்தேன். அதை சொல்லும்போதே ஒரு சந்தோஷம், நான் பிரார்த்திச்சுருந்தேன் அவர் நடத்தி கொடுத்துட்டா, அது பிரார்த்தனைக்காக மொட்டை அடிச்சு, அப்போ ஒரு சந்தோஷம். அது நிஜமாகவே ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், வர்ணிக்க முடியாது. பகவான்ட்ட அன்றைக்கி கேட்ட நீங்கள் நடத்தி கொடுத்துட்டா கோவிலில் உண்டியில் போய் ஒரு 1000 ரூபா போகணும் எதுக்கு வரணும், இல்லை நடத்தி கொடுத்தா 1000 ரூபா உண்டியில் போடுறேன், பண்ணி கொடுத்துட்டா 1000 ரூபா உண்டியில் அது அதை நினச்சிட்டு சந்தோஷப்படுவேன். சுவாமி கேட்டேன் பண்ணி கொடுத்தேன், கேட்டேன் பண்ணி கொடுத்தேன், கேட்டேன் பண்ணி உன் அந்த மில் சீர்கெல்லாம் அகம் குழையம், அந்த மனசில் ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், அதை நினைக்க 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 ஒரு பரவசம், பரவசம் பக்தியிலேயே ஒரு பரவசம் தான், பக்தி பரவசமாகிட்டான். அந்த பரவச நிலை இறங்கி கிடைக்காதுடா கிருஷ்ணா, அது சந்தோஷம் தான், அது ஒரு ஆனந்தம். உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன், பிரகலாதனால்தான் அழகான் பிரபு இவ்வளவு கோபமா, இப்படி தூரெல்லாம் உடச்சிட்டு வருவியா, உன் கை வலிக்கிறதா அப்படின்றான். உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன், எனக்கு வேற என்னப்பா வேணும், இதுதானே வேணும் அப்படின்றார் ஆழ்வார். என்ன அனுபவங்கள் தான், இப்படி பகவான் அனுபவிக்கிறார். தாயும் சேயும், கணவனும் மனைவியும், ராஜனும் பிரஜையும், வைத்தியம் நோயாளியும், பறவையும் கடலும், அப்புறம் தாமரையும் சூரியனும், 6 உதாரணம். அடுத்து சொல்றார், எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் விற்றுவர் கோட்டம்மா என் சித்த மிக உன்பாலே வைப்பன் அடியேன். புரியதையான பிரிச்சு படிக்கிறார். அடுத்த உதாரணம் சொல்றார், சிலதான் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம், அதாவது ஆகாசத்திலேந்து மழை வந்தாதான் அந்த பயிர்கள் ஜீவிக்கும். இந்த ஏரி பாசனம், ஆற்று பாசனம், கிணத்து பாசனம், அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய ஜலத்தை நம்பி இல்லாதவர், ஆகாசத்திலே பெய்யக்கூடிய மழையை நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள், எத்தனையும் வான் மறந்த காலத்தும், வானம் மறக்கப்படாது, வானம் மறக்கவே கூடாது. பெய்யறது வான் மறந்து அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு வசதி, அவ்வளவு வசதி உலகத்துல. திருவள்ளுவர் திருக்குறள் அவ்வளவு அழகா மழையின் சிறந்த ஒட்டி சொல்றார். அதனால பெரிய ஞானி அவ்வளவு அழகா சிம்பிளா அப்படி சொல்லிக் கொடுக்குறார். அந்த மாதிரி ஆழ்வார் எத்தனையும் வான் மறந்த காலத்தும், அதாவது மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்ப கூட அந்த மரம் செடி கொடிகள் நம்ம தண்ணி விடுவோம். இருந்தாலும் அந்த ஆகாசத்திலேயே இந்த ஒரு மழை பெய்ய அடுத்த நாள் காத்தாலும் பாருங்க, அந்த செடியெல்லாம் அப்படி சிலுத்து நிற்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பார்க்கறது ஐயா அப்படி ஒரு குதிகரிக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் மழையை பார்த்தா ஒரு குதிகரிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு சும்மா ஒரு லேசம், ஒரு ஒரு வெப்பசலன மழைன்னு ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு மழை பெய்யும். இந்த ஹீடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து நீராவியான போன ஜனமே மழையா அப்படிச்சிருக்கீங்க, வெப்பசலன மழைன்னு பகவான் அப்படி வச்சிருக்கோம். ஒரு லெவலுக்கு மேலே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு சாமி. அந்த லேசா ஒரு மழைக்கு இந்த செடியெல்லாம் அப்படி துளிர் விட்டு வரும் பாருங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மழை பெஞ்சு அடுத்த ராத்திரி மழை பெஞ்சு கடந்தா இருக்கு, அதெல்லாம் செடி கொடியெல்லாம் பாருங்க, அப்படியே அப்படியே பரவாயில்லாம இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழிகள், இந்த செடியெல்லாம் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும். இந்த செடியெல்லாம் அப்படி மேகத்தை பாவமா பார்க்கணும், மழை பெய்யாதா, ஒரு மழை பெய்யாதா அப்படின்னு. அந்த மழை பெய்யறதுன்றது பெரிய விஷயம், அது நல்ல கோட காலத்துல கத்திரி வெயில் தான் வந்துருந்தா அதான் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். அப்ப அந்த மேகம் எல்லாம் கூடி இருந்தா ஒரு குஷியாடா மழை பெய்ய போறது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மேகங்களுடைய மழைக்காக எங்கிற அந்த செடி போலே, இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வேலை போய் மேகத்துல தூவி எல்லாம் மழை வராமல் அது வராது, சரிப்பட்டு வராது. இன்னைக்கு கெமிக்கல்லாம் தூவி மழை பெய்யறதெல்லாம் பண்றது இல்லையா, வாகாசம் மறந்து போயிடுது. இதுக்காக வேற யாரும் ஸ்ப்ரே பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஆகாசம் தான் மறந்து போயிடுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பம்பு மோட்டர்லாம் போட்டு நம்ம கடல் நீரை அங்கேயிருந்து கொண்டு வந்து ஷவர்லாம் வச்ச புஷ்ன்னு அப்படி அடிச்சா இது ஃப்ரெஷ் ஆகிடுமானு ஆகாது, அதுக்கு தெரியும். ஆமாம் போ, இது என்னதான் அடித்தாலும் இது தானாக வரதில்லை, இது இவ்வளோ பண்ணுறது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் அழகாக கண்டுபிடிச்சு எதானெல்லாம் கொடுத்தோம்னா நீ பண்ணியே பக்கத்தால் இல்லை பண்ணாலும் கரெக்டாக கேட்கும். ரொம்ப சமத்தா அதுகள்லாம் ஜோராக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த தெரியல தான் அதுலேயும் இந்த ஆகாசம் இதை பார்த்து நம்பியிருக்கோம். சில சமயத்தில் நம்ம ஆற்றெல்லாம் செடி வச்சுருக்கோம், நம்ம இருக்கிறதே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 550 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஒரு 4 செடி வச்சுருக்கோம். நம்ம சமத்தா ஊருக்கு போயிடும் பக்கத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு தண்ணி விட்டுருவோம். அதான் சொல்ல எனக்கு எங்கா செடிக்கே தண்ணி விடுவேன், நான் தண்ணி போடுவேன், சாயம் பண்ணுறேங்களா. இன்னும் வாக்குறுதி கொடுக்கறதுல மனுஷால போல கெட்டிக்காரம் கிடையாது, மீறதுலேயும் மனுஷால போல கெட்டிக்காரம் கிடையாது. அது தொட்டியில் இருக்க செடிக்கு பாவம், அதில் ஜலம் விழுந்தால் தான் அது வீ பார்க்கும், அவள் வராளா இவா வராளா, ஏன்னா நேரம் ஆகாசத்தை தான் பார்க்கும். நீ கொஞ்சம் சிவ பண்ணப்படாதா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல். இந்த மாதிரி மெய்த்துயர் வீட்டாவிடிலும் மிச்சுவ கோற்ற அம்மா நீதான். எப்படி அந்த செடிக்கு ஜலந்திலும் எவ்வளவு கஷ்டமோ ஒரு படாத பாடுபடுறதோ, அந்த மாதிரி பூர்வ ஜென்ம கர்மவினையினாலே நான் படாத பாடுபட்டிருந்திருக்கேன். இதுலேருந்து மீட்கணும்னா நீ தான் நீக்கணும். ஒரு காட்டுத்தி வந்துடுத்து எப்படி அணைக்க முடியும்னா ஜோன்னு மழை பெய்ஞ்சா தானா அணைஞ்சும். அந்த மாதிரி மெய்த்துயர் வீட்டாவடினும் விற்றுவ கோட்டம்மா என் சித்தம் மிக உண்பால் வைப்பன் அடி. நீ எனக்கு கிருபையே பண்ணல, நீ மறந்தே போயிட்டு எனக்கு கிருபை பண்ணணும் மறந்தே போயிட்டு, அதான் அர்த்தம். நான் அவர் தெருக்கேன் ஞாபகம் இருக்கா, இப்போ சமயத்தை யாராவது கேட்போம், இவ்வளோ தூரம் வந்த இடம் அவர் தெருக்கேன் ஞாபகம் இருக்கா, வீட்டில் ஸ்திரீகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கார கரெக்டாக வெட்டிங் டே மறந்துடுவான்னு தெரியும், கரெக்டாக ஞாபகம் வச்சு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் மட்டும் சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருக்கா கரெக்டாக அன்றைக்கு பிடிப்பா பாருங்கோ, அதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுப்பா கரெக்டாக அது பிடிச்சிருவா, இன்னைக்கு என்ன நான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனோம் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் கத்தியாக சொல்ல மாட்டேன். ரெண்டு வாத்தியார் தான் ஆரம்பத்தை வச்சுக்கிட்டு நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு, என்ன அர்த்தம்னா மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடியறது பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ, அதான் அர்த்தம். நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணை கூண்டு வாங்கினா மாப்பிள்ளைக்கு சாவுதான் சாவுதான் சொல்லுவாங்கல்லாம், இந்த சாவுதான்னு கேட்டு தப்பிச்சு போன ஒரே ஒருத்தர் ஆச்சரியமாக சமர்த்த ராமதாசர் மட்டும்தான். அவர் புரிஞ்சு கொடுத்து ஜாகிரத ஜாகிரத நமக்கு தான் சொல்றாங்க. விழுந்தடிச்சு ஓடினாரு பாருங்க, சாவுதான் சாவுதான் நம்ம எல்லாம் பொண்டாட்டி வராயி அப்படின்னு ஆயப்படம் நின்று காணாத கண்ட மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ஹரே கிருஷ்ணா. தேர்வுக்குள்ள தெய்வம் தான் பாத்தியார் கடைசி வாரி கொடுக்குறார். ஒரு மாப்பிள்ளைக்கும் புரியல, என்னடா நான் நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டிட்டு வாங்கும். நான் நினைச்சு நினைச்சு சிரிப்பேன். எங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போனாலும் இந்த வாத்தியார் சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும். ஆனால் குருவாக்கு தான் சிரிக்க முடியாது. மட்டும் இப்படி பார்த்துப்பேன். அன்னைக்கே எனக்கும் சொன்னார் கேட்கல. உடனே அவர் சொல்வா, எனக்கும் சேர்த்து தான் சொன்னார், நல்ல நேரம் முடிய போறது அப்படியே சொன்னார் கேட்கல. சத்தியம் யதார்த்தம் சாத்தியம். இந்த மாதிரி பிரபோ நீ கிருபை பண்ணணும், நீ மறந்து போயிட்டா ஆனாலும் வேற வழி இல்லை எனக்கு. சித்தம் உண்பால் மிக வைப்பன் அடியேன். இப்படி கிருபை பண்ணல கிருபை பண்ணல என்ன ஆகும்னா, இது ஒரு அட்வான்டேஜ், இன்னும் ஜாஸ்தி பகவான தியானம் பண்ணும். ஆழ்வார் சொல்றார், எனக்கு கிருபை பண்ணாதது ஒரு கிருபை. இப்படிதான் யோசிக்க முடியுமா சொல்லுவோம். நமக்குலாம் கிருபை பண்ணலாம் கோபமா வருது. நானும் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளவு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே தெரியல. நீங்க பாட்டி கதை பாட்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஒன்றும் வித்தியாசம், இன்னும் மோசமா போனது தான் மிச்சம் அப்படி நம்ம ஒரு அபிப்பிராயம். ஆனா என்னடா பகவான் கிருபை பண்ணலேன்னு ஒரு ஸ்மரணம் இருக்கு பாருங்க, அதுவே பெரிய கிருபை. கொஞ்சம் குழப்பமான கிருபை வச்சுக்கோங்களேன். ரெண்டா கிருபை பண்ணலை, இதுக்கும் கிருபை பண்ணலை, இன்னொரு கிருபை பண்ணியே, அவளுக்கெல்லாம் பண்ணியே, எனக்கு பண்ணலையே. அப்ப சுவாமிகிட்ட சண்டை போடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பார்த்தாலா, கிருபையா வந்துட்டு மறந்து போயிடும். ஜாலியா டிவி பார்த்துட்டு டீசா சாப்பிட்டு அடுத்தவாளோட பேசிட்டு இப்படி வீணா போயிடும். கிருபை பண்ணாததும் ஒரு கிருபை, ஏன்னா உன் ஸ்மரணை ஒரு பெரிய கிருபை. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார். என்ன அழகான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. ராஜாஜியோட வார்த்தை ரொம்ப அழகு, இவ்வளவு அழகா ஞானிகள்லாம் ஒன்ன பாப்பா, எனக்கு நீ தெரியல, இருந்தாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். என்ன வார்த்தை, நினைச்சு எப்படி எழுதினா அனுபவம் தான் அப்படி எழுத முடியும். இவ்வளவு அழகா ஞானிகள் மட்டும்தான் நீ காட்சி தராய், எனக்கு புரியல, இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். என்ன வார்த்தை, எனக்கு நீ இருக்கேன்னு சொல்றாப்பா, நம்புறேன்பா. ஆழ்வார்கள் ஆச்சார்கள் சொல்லியிருக்கா, அவெல்லாம் சொல்றா, அதுவே நன்னா தான் இருக்கு. இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார் கதறார் ராஜாஜி. களிநாளுக்கு இறங்கி அதை இறக்கமா, எங்கடா என்ன கல்லில் இறங்கினீங்கப்பா, இந்த கலிகாலத்துல வேற எங்கேயா இறங்கினா நீ எப்படி இறங்கினா நம்ப மாட்டான், அதனால கல்லில் இறங்கிட்டாரு. அவன் நாஸ்திகன் கல்லுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார். ரொம்ப அழகான வார்த்தை, மறைவோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார், இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். தெரியலப்பா, எனக்கு பெருசா உன பிரத்யட்சமான தெரிய வேண்டாம். ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போயிட்டு மலையில ஏறி உன பார்த்துட்டேன்னா, திருப்பதி பெருமாள் பார்த்து வந்துட்டேன், இனிமேல் எல்லாம் சரியாயிடும் எனக்கு சந்தோஷம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்திக்கு நன்றி படம் போறோம். நாம ஒரு வீட்டுக்கு போறோம், அதே சந்திரபாக அதே பாண்டகன் திருவடி சொல்றோம். அடுத்தா பிரத்யட்சமா தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் மூர்த்தியை தொட்டுட்டோம். களிநாடு கிறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்ற நானும் தொட்டு விட்டேன், குறை ஒன்றும் இல்லை பாண்டுரங்க. அதனாலதான் இருக்கு. அதனால அப்பா என்ன இருக்கு, அதனால சித்தம் மிக உண்பால் வைப்பன் அடியன். இப்ப இன்னும் ஜாஸ்தி தான் வைப்பேன். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி தியானம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக பெருமாள் கிருப்பையை ஜாஸ்தி பண்ணிட்டே போவார். வெயிட்டேஜ் நம்ம மனசில் எவ்வளோ தியானம் ஜாஸ்தியாகிறதோ அதுக்கேற்ற மாதிரி அனுகிரகம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. துருவன் முதல் மாதம், ரெண்டாம் மாதம், மூணாம் மாதம், நாலாம் மாதம், அஞ்சாம் மாதம் சுனிதி காத்துட்டுருக்கா, மோசமாக காத்துட்டுருக்கா. ஆத்துக்கார ஒதுக்கி வச்சுட்டா, அவார்டு காத்துட்டுருக்கா. இது என்னடா ஆச்சு அப்படின்னா, பிள்ளைக்கு ரோஷத்தை கொடுத்துருவான் பகவான், காட்டுக்கு அழிச்சுட்டு போயிட்டான் பகவான், நாமத்திரம் பண்ண வச்சுட்டான் பகவான், அஞ்சு மாசத்துல காட்சி கொடுத்துட்டான் பகவான், கிருதயத்தை காட்சி கொடுத்து பிரத்யட்சமா காட்சி கொடுத்து சஞ்சத்தை கொண்டு பிள்ளை கண்ணத்தை தடவி நீ 36 வருஷம் நன்னா அடுப்படா தயவு உனக்கு ஒரு துருவ மண்டலம் தயார் பண்ண இவ்வளவு சொல்லி அனுப்புற சுனிச்சி. ஓ நடரா, இப்படி ஒரு கிருபா பண்ணிட்டீங்களாப்பா, நான் ஒரு 5-6 வருஷமா என் பிள்ளைக்கு ஒன்றும் அனுகிரகம் கிடைக்கலையே, இப்படி தனியா இருக்கோமே நினைச்சுட்டு இருந்தேன், 36,000 வருஷம் என் குழந்தைக்கு கேரண்டி கொடுத்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா வேற வைகுண்ட வானலோகம் கொடுத்துட்டா, இது இல்லாம துருவலோகம் கொடுத்துட்டா. 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுமா சொல்ற, 36,000 வருஷம் இக்க சரஸ்வரம் எல்லாம் உனக்கு கிடைக்கும், இவ்வளவு கேரண்டி. நான் ரொம்ப நாள் அவர் 36,000 கோடி வருஷம் காத்துன்றது நீ இதை பண்ணாரா, பெரிய விஷயம் இல்லை. நான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, வாங்க முடியாம குழம்பின் இருந்தேன், அழுதுன் இருந்தேன், நாம ஜம ஜெபிச்சுட்டு அப்படி ஒரு கருணையோன்னு அழு. என்னோட சிஷ்யம் உங்களோட ரொம்ப நாளா குழந்தை கிட்டத்தட்ட என் வயசு அவளுக்கு. அவ சொல்வா ஆத்த மரியாதை இல்லை, பகவான் கொடுப்பான், கவலைப்படாத கவலைப்படாத ஏசு எடுப்பான் வைட்ட அப்படி படி நம்படி நிச்சயமா பகவான் கிருபா பண்ணுவான்ட்டின்னு சொல்லுண்டே இருப்பேன். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டா அடித்தா ஜாக்பாட் பிரின்ஸ். எத்தனை 38 வயசுல குழந்தைய பத்து எல்லாம், 38 வயசுல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கெல்லாம் பயின்னு இருப்பான். 38 வயசு ரெண்டை குழந்தை, 2 ஸ்திரீ குழந்தை, சேட்டனா சேட்டை. அது பேர் தான் புலமையாக சொல்லுவேன், திரும்பி புலம்பாத, அந்நியாயத்தை நீ புலம்புற, முன்னாடி அவ்வளோ புலம்பின் இருந்த பகவான் எல்லார் முன்னாடியும் உன்னை தாய் நிரூபணம் பண்ணிட்டான். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச வாழ்க்கை பேச முடியலை எவ்வளோ. அப்போ இதே அப்படி பண்ண பகவான் இனிமேலும் பண்ணுவான். சத்தியம் அவர் சொல்லுவா, சத்தியம் சொல்லுவான் குருஜி, சத்தியம் சுவாமி நிஜமாவே. அதாவது நம்பிக்கையெல்லாம் விட்டு போன ஒரு காலத்தில் எனக்கு ஒரு கிருபையை பண்ணிட்டேன். அப்போ ஏன் பண்ண மாட்டான், நிச்சயமாக கிருபை பண்ணுவான், அவன் கருணைக்கு குறவே கிடையாது, குறையே கிடையாது, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கு. தெரிஞ்சு விட்டுருந்தாரு தான் சுவாமி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒரே டென்ஷன், ஒரு பெரிய மரியாதை இல்லை அவருடைய வேலைக்கு, ஒரு அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ரெகக்னேஷன் வேணும், எதுவுமே இல்லை. அப்போ நான் சொன்னால் கவலைப்படாதீங்களோ, நீங்கள் பாருங்க கடமையாக பண்ணிட்டு வாங்க, பகவானுக்கு தெரியும் நிச்சயமாக நீங்கள் பண்ணுற உழைப்பு வீண் போகாது. முயற்சி தன்மை வெறுத்த கூலிதல் நிச்சயமாக சுவாமிக்கு தெரியும், அவர் எப்போ கொடுக்கணும் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 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 வேலை ரொம்ப டென்ஷனாக எடுத்து ரிசைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்போ நான் கூட சொன்னேன் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு ஆசையே கிடையாது, இந்த 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் கொண்டு போய் உட்கார வைப்பான். முதல்ல பெருமையாக இருக்கும், 2 நாள் ஆனால் 5ஆம் கிளாஸே நன்னா இருந்தது, அந்த டீச்சரே நன்னா இருந்தா, அந்த பாடமே அதை குண்டுச்சீட்டில் குதிரை ஓட்டுறாங்க, நம்ம பழக்கப்பட்டதில்லை அங்கேயே உட்காந்து. இந்த முன்னேற்றமே பிடிக்காது நமக்கு, முன்னேறினா கூட பழசு மாதிரியே இருக்கணும், இந்த அப்படியே வளவள அரசமாகவே அரைக்கிறதுன்னு இல்லையா, நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நம்மளை கொண்டு 6ஆவதுல உட்கார வச்சு அந்த பாடத்தை திணிச்சு எப்படி அப்படிதான் மேலே வந்திருக்கும். எல்லாரும் ப்ரமோஷன் வேணும், ப்ரமோஷன் எல்லாம் பிரார்த்திப்போம், ப்ரமோஷன் வந்து ஒரே டென்ஷன், நிம்மதியே பூசி இவாதான் கேட்டான், அதான் கேட்டோம் ப்ரமோஷன் வேணும், வேலையே வரப்படாதான், அப்படி ஒரு ப்ரமோஷன் மேலே தான் போகணும், ஒரே ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சு. பெரிய ப்ரமோஷன் வேணும், டென்ஷனே இருக்கப்படாத, இங்கேருந்து பர்மனண்ட்டாக கிளம்புறது ஒன்று தான் மிகப்பெரிய ப்ரமோஷன், டென்ஷனே இல்லாத ஒரே ப்ரமோஷன். இல்லை இந்த குருபா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கணும், பகவான் கிருபா பண்ணிட்டு இருக்கான், நான் விட சொன்ன கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த வேலையை விட்டுவிட்டா வேற வேலை கிடச்சிது, அப்படி கொண்டாடின்னு இருக்கா வா வீசாரு. அவர் சொல்லுவா வாஸ்தவம் குறி, நீங்கள் அன்றைக்கி சொன்ன சொன்ன சத்தியம்பா, பகவானுக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய சத்தியம் அவனுக்கு தெரியும். அது எப்போ கொடுத்த அப்படியே ஆனந்தத்தை தலைக்க வைக்கணுமோ அப்போ கொடுப்பான். அண்ணா ஞாபகம் பகவா கைவிட மாட்டான், எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள். அவ்வளவு ஆழ்வார் சொல்கிறார், அதான் மெய்த்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டா விடினம் விற்றுவ கோட்டம்மா என் சித்த மிக உண்பாலே வைப்பன் அடியேன். என் மனசு உங்களுக்கு தான் வைப்பேன், மிக இன்னும் ஜாஸ்தி வைப்பேன், இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையான்னு இன்னும் ஜாஸ்தி வைப்பேன். இப்போ நமக்கு யாராவது வேண்டப்பட்ட மாதிரி பேசலை, நம்மளை அவமதிக்கிறா அப்படின்னு அவாளே நினச்சிட்டு இருக்கும், விட்டு வெடிக்க வேண்டியது அது இனிமேல் வீட்டு வாசப்படி எல்லாம் சொல்லும். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த சிந்தனை மட்டும் எடுத்து போட முடியல பாருங்க. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லார், நீ பண்ணாத வரைக்கும் இன்னும் ஒன்று நிறைய நினைக்கிறேன், ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, எனக்கு ஏன் பண்ணலை, எனக்கு பண்ணால் என்ன குறைச்சலாம் உனக்கு அப்படின்னு உன்னிடத்துல இன்னும் உரிமையோடு சண்டை போடும்படியான ஒரு அனுகிரகம் உள்ளதால் சித்தம் உண்பால் மிக வைப்பேன்னு ஜாஸ்தி வைப்பேன், இன்னும் ஜாஸ்தி தான் வைப்பேன். நீ என்ன வேணா பண்ணு, பண்ணாமலே போ, நான் மட்டும் உன்னை விட்டுட்டு ஓடி அப்படி மட்டும் நீங்கள் தப்பிக்கலாம் நினைக்காது, அதான் சரியான அர்த்தம்னா என்கிட்ட இருந்து மட்டும் நீ தப்பிக்கலாம் நினைக்காது, தெரிஞ்சுதா. குழந்தைக்கு அவ்வளோ சமத்து இப்படியெல்லாம் மூடு அழுது அழுதுலாம் ஓடுறது உட்காந்து நம்மளுக்கு நாள் கண்டுக்காமல் வீராப்பாக ஊற்றுவோம், சரி தானா கொஞ்சம் நேரத்தை தானா வரையினா அது காரியம் சாதிக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாரிமோ அப்போ வேண்டே பக்கத்து பக்கத்தில் வந்து அழுவோம், யாரும் நம்ம கண்டுக்காமல் போனோம்னா இருப்பிடம் தேடி வந்து அழுது அழுது வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி வெறுப்பேற்றியே அப்படிலாம் ஒன்று விட்டுற மாட்டேன்னு, நீ என்கிட்ட மாட்டு நீ தானே பெத்தா எப்படின்னு வந்து நிற்கிறதோன்னு அது போல அப்படிலாம் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போக மாட்டோம், ஓம் தலையில் ஓம் பிராரப்தம் அதான் அர்த்தம், சுவாமி ஓம் பிராரப்தம், இந்த காலை சுத்தின பாம்பு மாதிரி காசிக்கு போனால் விடாத மாதிரி நான் உன் கூட தான் இருப்பேன், சித்தம் உன்பால் மிக வைப்பன் அடியேன். அனுபவங்கள் பாருங்க, இங்கேயாவது ஒரு செடி வாடுறது மழை பெய்யலன்னா பகவான் கிட்ட இது போல ஒரு தியான சித்தம் உன்பால் மிக வைப்பன். அடுத்த பாசுரம் சொல்ற, தொக்கு இலங்கு ஆறெல்லாம் பரந்தோடி, அது தொக்கு இலங்கு ஆறெல்லாம், அது தொக்கிலங்கி ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் விற்றுவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன் கான் புண்ணியனே. தொக்கு இலங்கு ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன் புக்கன்றி புறம் நிற்க மாட்டார். இந்த ஆறு எங்கேயோ உற்பத்தி ஆகிறது, உற்பத்தியான ஆறு பல இடங்கள்ல அப்படி ஓடுறது, வளைஞ்சு நெளிஞ்சு திடீர்னு மேலே இருக்கு அப்படின்னு ஃபால்ஸா வர்றது, மலை வந்து விடுத்துல மலை மேல ஏறதுல சைட்ல ஒதுங்கி பல இடங்கள்ல அப்படி பாஞ்சு 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 இதுக்கடா ஓடுறதுன்னா கடல்ல தேடி ஓடுறது. இந்த ஆறுடைய தேடல் எங்கடா முடியறதுனா கடல்ல போய் முடியும். இந்த இடம் அழகா இருக்கு, அந்த இடத்துல செட்டில் ஆகாது, அழகா இருக்கு. எல்லாரும் நான் கொண்டாடல, காவேரியில காவேரியை ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுறோம், யாரும் கொண்டாடாம அங்கேயே இருக்க வேண்டியதுதானே, இருந்தாலும் தாண்டி 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 ஓடிட்டே இருக்கான். எதுக்குடா அப்படின்னா அந்த கடலை அடைஞ்சாதான் அதுக்கு ஒரு சமாதான். அது போல தொக்கிலங்கு ஆறெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாது, அதுக்கு நிற்க முடியாது, அதுக்கு கடல்ல போய் சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை ஒரு அழகு இருந்தா. அது போல நான் இங்கே உற்பத்தியானேன், எப்படியோ வாழ்க்கை ஓடிந்துருக்கு, உன்னை நோக்கி தான் ஓடி வந்துருக்கேன், எப்படி அங்கே நிற்க முடியாதோ. அது மாதிரி நான் எப்படி வேணா வாழலாம், போய் சொல்லி வாழலாம், ஏமாத்தி வாழலாம், இல்லை நிறைய பேர் ஏமாற வாழலாம், ஆனால் வேற வழி இல்லை, உன் கிருபை தான் எனக்கு வேணும், அதை தவிர இறங்கி போக முடியாது எனக்கு. புறம் நிற்க மாட்டாதே மற்ற அவைகள், எப்படி அந்த ஆறு கடலை நோக்கி ஓடுறதோ அது போலே மிக்கிலங்கு முகில் நிறத்தாய், அழகான கருமேகம் போன்ற நிறமுடைய ஹே பிரபோ ஹே கண்ணா விச்சுவக்கோட்டை அம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கு, உனக்கு அழகான ஒரு குணம் இருக்கு பாத்தியா, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம், நான் எவ்வளவுதான் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் என் மேல அன்பு காட்டக்கூடிய ஒரு குணம். இப்போ நாலு வாட்டி நம்மளை யாரும் அவமானப்படுத்தினா நம்மள அவள் அவமானப்படுத்த ரெடியாக நாலு வாட்டிலாம் இல்லை ஒரு தடவையே போதும், பாதியிலே கிளம்பிடுவோம். ஆனால் இவ்வளவு பண்ணாலும் சுவாமி பின்னாடியே வரார், அந்த எஜமானம் அடித்தாலும் நாய் பின்னாடி ஓடி வரா போல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சுவாமி தேடி நம்ம ஓடுறோம், கிருஷ்ணன் தான் நம்ம பின்னாடி ஓடுவோம். நின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயதேவன் நான் பத்மாவதி ஜெயதேவர்ல இன்னொரு ஜெயதேவன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், அவன் சாதாரண ஒருத்தன் கூலி வேலை செய்கிறவன், வேலைக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு கிருஷ்ணன் கோவில் உண்டு, அங்கே வாசலில் நிற்பான், ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவான், திருப்பி சாயங்காலம் அப்படி வரும்போது கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் வந்து போயிடுவோம். ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போகும்போது ஒரு வண்டி வந்தது அடிச்சு கொடுத்து ஆக்சிடென்ட் ஆகிடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு படுக்க வச்சுட்டான், நினைவு இருக்கு. இப்போ சாயங்காலம் அந்த நேரம் வந்து கொடுத்தவன் டெய்லி அந்த கோவிலுக்கு போய் கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு சொல்கிற டைம் வந்துருக்கு, ஒருத்தன் அழகான் இன்னைக்கு போய் சொல்ல முடியலையே, அப்போ ஜெயதேவா அப்படின்னு யாரோ கூப்பிட்டான், யாரான்னு பார்த்தா கிருஷ்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி நின்னான். ரோரா ஜெயதேவன் எதுக்குடா கிருஷ்ணா நீ வந்தாங்க, நீ வரல நான் நான் வந்தேன், டெய்லி நீ வந்து சொல்லுவே இல்லையா கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு, நீ நீ வரல அதனால ஜெயதேவா கிருஷ்ணன் வந்திருக்கேன் சுவாமி சொல்றான், எங்கிருந்தோ வந்தான் அதான். அப்ப நான் வரலன்னா கூட எனக்காக வரக்கூடியவன் நீ இருக்க இல்லையா, நான் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னா கூட என்னை கண்டுக்கிற நீ இருக்க இல்லையா, நான் உன்னை மறந்தே போனாலும் என்னை மறக்காத நீ இருக்க இல்லையா, அப்படி ஒரு அப்படி ஒரு நல்லவனா இருக்கிய நீ, என்மேல இவ்வளவு அக்கறையா, என் மேல இவ்வளவு ஆசையா, என் மேல இவ்வளவு பரிவா, பரிவுக்கு ஒரு காரணம் ஒன்றும் இல்லையா, காரணமே இல்லாத நிர்ஹேத்துக்க கிருப்பை வெறிதே அருள். திருப்பதிக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், அதுக்கே நமக்கு ஒரு சூர் வருஷா வருஷம் திருப்பதி போயிடுறேன் அப்படின்னு என்னமும் முன்னூத்தரம் போற மாதிரி, ஆனால் அது கூட பெருமாள் ஆஹா என்ன வந்துட்டானே, என்ன பார்க்க வந்துட்டானே, என்ன கிருப்பை திருப்பதி பெருமாள் இருக்குன்னாலே கிருபா சாகரன் தான், எல்லாரும் இடிச்சு பிடிச்சிட்டு போறோன்னு பார்த்தா அவரே ஏதோ பிளான் எல்லாம் பண்ணார், மூணு ஸ்டெப்பு போட்டுட்டார், இதுல போ இதுல போ இதுல போ, அவ்வளவு அழகா பார்க்க முடியறது. இப்ப நான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன், இந்த பெருமாள் இதையும் கூட ஆன்லைன் டிக்கெட் எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ₹300 டிக்கெட்ல இங்க போய் வாங்கலாம் கஷ்டமா இருக்கு, ₹300 டிக்கெட் இப்ப ஆன்லைன் வந்துருக்கு. நான் தான் சொல்றேன், பெருமாள் வாயில திறக்கப்படாது, பயமா இருக்கு, சொன்னா நடத்தி கொடுத்துடுறாரு. மறந்தா ஒரு தடவை நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன், காஞ்சிபுரம் போயிருந்தேன், அடுத்த நாள் திருப்பதி போனோம், அடுத்த நாள் திருவனந்தபுரம் போனோம், என்னோட பிளான் லைனா அன்னைக்கு காஞ்சிபுரம் போயிருந்தேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய சன்னதி, ரோட்டக்காரி கனிகண்ணன் போகின்றான், காமருக்கும் கட்சி மணிவண்ணா துணியுடைய சின்ன புலவனும் போகின்றேன், நீ கிடக்க வேண்டாம் பைனாகப்பா சுருட்டிக்கொண்டு. அப்ப நிறைய பக்தர்களோட போயிருந்தோம், என்னமோ ஒரு தும்மி இருமி ஏதோ பண்ணேன். அப்ப நான் சிரிச்சுட்டே சொல்லிட்டேன், அப்படி ஒரு இருமிட்டு வைத்தியர் வீரராகவரை போய் பார்க்கணும், அவர் தான் டாக்டர் திருவள்ளூர் பெருமாள், திருவள்ளூர் பெருமாள் வைத்தியர் வீரராகவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், மறந்தாச்சு, சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் அன்னைக்கு டிவி தர்சனம் சேவிச்சாச்சு, அடுத்து போயாச்சு. அடுத்த நாள் காத்தால 4:30 கார் வந்தாச்சு, நாங்கள் ஒரு 7-8 பேர் கிளம்பியாச்சு திருப்பதிக்கு. கரெக்டாக தமிழ்நாடு பாரத் தாண்டி ஆந்திராக்குள்ள நுழைவு, ரோடெல்லாம் என்னமோ கல் போட்டு வச்சிருக்கான், சரி ரோடு சைட்லாம் சுற்றி இப்படி போனால் அடுத்த போடுவார் 1.5 கிலோமீட்டர் அடுத்த கல் போட்டு வச்சிருக்கான். அது ஒண்ணுமே இப்படி இல்லை, விசாரிச்சு அவர் சொன்னா அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவன், அவர்தான் உண்ணாவிரதம் இருந்தான்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்ப ஆந்திரா முழுக்க பந்து வாசிட்டு அவங்களால போக முடியும், நாங்க சொன்ன கோவிலுக்கு போறோம், அவன் சொன்னா நாங்க விட்டுருவோம். இந்த மாதிரி நீங்க திருப்பதி போகிறதுக்குள்ள ஒரு 300 இடத்துல அவங்க கல் வச்சிருப்போம், நீங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு தாண்டி போக முடியாது. நல்ல ஐடியானடா திரும்பி ஊருக்கு போகிறது தான், வேற வழி இல்லைன்னு நாங்க நேரம் போராடி எல்லாம் கேட்டு கஞ்சி விட்டுலாம் அப்ப நடக்கல, திரும்பி போகலான்னு பார்த்தா நாங்க வந்த வழியும் அடைச்சிட்டோம். அப்ப என்னடா அது ரெண்டு கட்டமா மாட்டிருக்கோம், ரெண்டு கட்டம் வேலை கரெக்டா திருச்செங்க மாதிரி மாட்டிருக்கோம், தமிழ்நாடு இல்ல ஆந்திராவும் இல்ல, ரெண்டு கட்டமா மாட்டிருக்கோம் பாடல. அப்ப என்னடா பண்றது, பெருமாளே இப்படி மாறிட்டோமே என்ன பொறுத்துட்டு கேட்டாங்க, இப்படி போயிடும் இந்த ரூட்ல போனா அப்படி கிராமம் வரும், அப்படி போயிட்டு போயிடலாம், அப்படி ஊத்துக்கோட்டையெல்லாம் வரும், அப்படி போயிடலாம், சரி அப்படி போனா. அப்ப நான் கேட்டேன் அந்த டிரைவர், ரெண்டு பக்கம் போனா என்னப்பா வரும், பட்டேன் சொன்னா ஊத்துக்கோட்டை வரும் சுவாமி எல்லாம் அப்படி சொல்லிட்டே வந்தேன். சுருட்டுப்பள்ளி வருவோம், சுருட்டுப்பள்ளியும் ஒரு இடம் உண்டு, புதுக்கோடை போனால் தானே சுருட்டப்பள்ளி போர்டு பார்த்தேன், ஏய் நல்ல இடம் வேணா, அந்த இடத்துல தான் சிவபெருமான அனந்த சயனத்தில் பார்க்கணும், சிவபெருமான அனந்த சயனனா பெருமாளை மாதிரி பார்க்குற ஒரே இடம் சுருட்டுப்பள்ளி தான். அதாவது ஆளாகல வருஷத்தை குடித்தவொடனே, பார்வதி கழுத்து பிடிச்சவொடனே சிவபெருமான் பார்வதி மடியில தலசாஞ்சி படுத்துருக்கிற மாதிரி ஒரு திவ்ய தேசம், ஒரு ஸ்தலம் அது. இந்த சுருட்டப்பள்ளி கரெக்டாக போர்டை பார்த்தா நான் சொன்னேன், சுருட்டப்பள்ளி இங்கே தான் சிவபெருமான் கோவில் உண்டு, நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கணும், கரெக்டாக நான் சொல்கிறேன். அந்த அந்த கோவில் பக்கத்தில் போகிறது வண்டி மெயின் ரோட்லயே இருக்கு, அந்த கோவில் உடனே இறங்கினோம், சுருட்டப்பள்ளி பெருமாளை சேவிச்சோம். மனசு கேட்கல, கதல கிளம்பியாச்சு, ரைட்டு தான் வீட்டுக்கு போனேன், இப்போ போய் ஊருக்கு போலனா அசிங்கமா இருக்குமே, அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்போம். அப்போ உடனே ஒரு பக்தர் நான் கேட்டேன், சரி திருவள்ளூர் எவ்வளோ தூரம், பிரிஜின்னு ஒரு முக்கால் மணி நேரம் தான், சரி போகலான்னு போயிட்டோம். போனால் அழகாக பெருமாளை தான் சேவிச்சு, பெருமாளை போய் சேவிச்சோன்னே வீரராகவன் சிரிச்சா, எங்கேயும் சிரிக்கிறார் அப்படின்னு. அப்போ தான் தூக்கி வாரி போட்டது, நேத்தி தான் சொல்லியிருக்கேன் வைத்தியர் வீரராகவனை பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி எனக்கு அழகாக திருவள்ளூர் ரேஷன் இருக்கார். நான் சொன்னேன் இனிமேல் பெருமாள் கோயிலில் வாயை திறக்க மாட்டேன், அதுவும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் வாசலில் வாயை திறக்க மாட்டேன், சத்தியமாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்னை சொல்லிட்டு நடத்தி கொடுத்துட்டார். உடனே அடி சொன்னேன், நேற்று கோவிலில் சொன்ன வீரராகவனை பார்க்கணும்னு திருப்பதியை டைவெர்ட் பண்ணிவிட்டு இப்படி அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு. அப்போ உடனே சரி பார்த்தோம், நிறைய டைம் இருக்குது. அப்போ இன்னொரு சிஷன் கேட்டேன், அவர்கிட்டயே கேட்டேன், ரொம்ப நாளாக ஆசை சோழிங்கர் போகணும்னு ஆசை, கடிகாசலம் நரசிம்மமூர்த்தி, நான் விட கேட்டேன், சரி எனக்கு சோழிங்கர் போகணும்னு ஆசையாக இருக்கு, போகலாம் குட்டி ஒரு மணி நேரம் தாங்க, சரி போகலாம். அவங்க எத்தனை கோவில் பார்த்துருக்கோம் பாருங்க, டைவர்ஷனில் சுருட்டப்பள்ளி பார்த்தோம், திருவள்ளூர் பார்த்தோம், சோழிங்கர் போய் சின்ன மலை தான், ஒரு 1300 படி ஏறணும், அழகாக ஏறி ஒரு கல்லு மலை ஏகசிலா பர்வதம் பாறை மலை கட கடகடன்னு ஏறி போய் பெருமாளை பார்த்துட்டு என்னன்னா, என் கூட வந்தவா ரெண்டு பேருக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஹை ஃபீவர், இன்னொருத்தி வயசானவள் முட்டி வலி, ஆனால் முதல்ல ஏறினா அவள் ரெண்டு பேர் தான் மலையில், அதான் அதிசயம், அழகாக மலை ஏறியாச்சு, அப்பாடா மாலை பார்த்து இறங்கியாச்சு, நரசிம்மரை பார்த்தாச்சு, அப்பாடா திருப்தி ஆக முடியாது, பக்கத்தில் இன்னொரு குட்டி மலையில் ஆச்சு, அவருக்கு ஒரு 600 படி தனியாக ஏறி இறங்கணும், சரி திருப்பி ஏறணும், ஏறி இறங்கணும் சாயங்காலம் 5:30 ஆகிடுச்சு. இருந்தாலும் மனசில் ஒரு இவ்வளோ மலையப்பனை பார்க்காம போனால் அது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இறங்க, சரி டீ சாப்பிட்லாம் ஒரு கடையில், டீ சாப்பிட நின்றுட்டு இருக்கோம். அப்போ நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன், திருமலை பார்க்க முடியல, அதான் தெரிஞ்சவா இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்போ நான் டீக்காரன் கேட்டான், என்ன சாமி என்ன விஷயம், அந்த மாதிரி திருப்பதிக்கெல்லாம் போகலாம் அப்படி நடந்தது, நாங்கள் இப்படி வந்துட்டோம், மாதிரி எல்லாம் பந்து மாதிரி ஆந்திரால என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் இருக்கணும்னா அவன் அப்பதான் பழக்கம் அங்க போய் நின்று பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். உடனே அவங்க ஏன் போன் பண்ணா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துல ஒரு ஆபீசர் அவனுக்கு பழக்கம் இந்த டீ காரன் அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் போன் பண்ணி அவசர கூட்டமே இல்லை இப்ப வந்தா நன்னா பாக்கலாம் சுவாமி இல்ல ஓடு அங்க ஒரு டீயை சாப்பிட்டா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னோம் கார்ல ஏறணும் அழகா 6:30 என்னமோ கிளம்பினோம் ராத்திரி 9:00 உள்ள நுழைஞ்சோம் டிக்கெட் வாங்கினோம் 9:30 உள்ள நுழைஞ்சாச்சு. 300 ரூபாய் டிக்கெட் ஆளே கிடையாது தந்த நாள் நிறைய பேர் வரல 9:00 உள்ள போயாச்சு பெருமாளை பார்த்தாச்சு 10:30 வெளில வந்தாச்சு. சுகமா யாரு சரகண்டின்னு சொல்ல கூட இல்லை எங்களை பார்த்தாச்சு. ஆனா எனக்கு ஒரு திருப்பதி போயிருந்த ஒரு எஃபெக்ட் இல்லை திருப்பதினா கொஞ்ச நாள் அந்த நிக்கணும் இல்லையா அந்த ஒரு எப்படி இருந்தாலும் சந்தோஷம். அப்புறம் நான் நினைச்சேன் என்னடா அது திருப்பதி வந்துட்டு போன மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி அந்த காருக்காரன் உடனே நிக்க சொல்லியிருந்தோம் சரி இந்த ரெண்டு பசங்க இடையே நீங்க போய் பார்த்துட்டு வாங்களோ அனுப்பிடுங்க இவனுக்கு போய் தேடி தேடி தேடினா காருக்காரன் ஆளை காணும் நாங்க போன் பண்ணா அவன் இன்னொரு பக்கம் வந்துட்டான். இந்த போன பசங்க ரெண்டு பேரை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடிட்டு போனார் அப்புறம் அவர் தேடிட்டு நான் போனேன். எல்லாம் தேடி முடிச்சு கடைசியில காரை ஏறி உட்காந்துட்டு திருமலை வாசல் மெயின்ல ஒரு டோல் உண்டாங்க டோல் மாதிரி செக் பண்ணாங்க போனவங்க மணி 11:00 ஆயிடுச்சு இதுக்கு மேல மலப்பாறையில் இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது காத்தால 3:30 போங்க எனக்கு அழுகியே வந்துட்டு தெரியாத்தனமா சொல்லிட்டேன். திருப்பதியில கொஞ்ச நேரம் நிக்கலையேன்னு பெருமாள் நிக்க வச்சுட்டார். ராத்திரி முழுக்க திருப்பதியில குள்ள குளிர குடைந்த நீரால குளிர நல்லா ஒரு சுத்தி வச்சுட்டு இப்படி கிளம்புற எனக்கு என்னன்னா காத்தால 10:00 திருவனந்தபுரத்துக்கு ஃபிளைட் காத்தால 3:30 வேற திருப்பதியில கிளம்பி 7:30 மெட்ராஸ் வந்து குளிச்சு திரும்பி கார பிடிச்சு கிடுகிடுன்னு ஓடி அப்புறம் ஃபிளைட்டை பிடிச்சி நான் கிளம்பி திருவனந்தபுரம். லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதாவது பகவான் ஒரு தடை பண்ணா கூட இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு. அன்னைக்கு முதல்ல நேரவே திருப்பி வேணா எவ்வளவு பாத்துக்க மாட்டா அன்னைக்குதான் முதல் தடவையா சுருட்டை பள்ளி பாக்குறேன் அன்னைக்குதான் சோழிங்கர் மலை முதல் தடவையா ஏறுறேன். ஒரே நாள்ல இவ்வளவு திவ்ய தேசத்தையும் பகவான் பார்க்க வச்சுட்டான் திருவுள் சோழிங்கர் திருப்பதி அது இல்லாம சிவபெருமானுடைய சுருட்டை பள்ளி ஒரே நாள்ல சத்தியமா என்ன பிளான் பண்ணாலும் இந்த 4 கோவிலும் பார்க்க முடியவே முடியாது. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு ட்ரை பண்ண நடக்கல. அப்ப பகவானுடைய கிருப்பையை எதிர்நோக்கின் இருந்தால் ஏதான பண்ணுவார் ஜாக்பாட்டு தான். இன்னி வரைக்கும் சோழிங்கர் குருஜி நம்ம அன்னைக்கு போன மாதிரி வராது. நான் சொல்ல சத்தியமா அன்னைக்கவே நம்ம திருப்பதி போன மாதிரி நிச்சயமா இன்னும் நிறைய அனுபவங்கள் சொல்லிட்டு போக முடியும். என்னதான் நம்பிக்கை விடாது ஒரு தடை வருதா பெருசா கொடுக்குறா இதை விட பெருசு இன்னும் ஜாஸ்தி இன்னும் வசத்தியா இன்னும் அற்புதமா இன்னும் விசேஷமா இன்னும் கிராண்டா நம்ம கற்பனையே பண்ண முடியாதபடி என் லைஃப்ல இன்னும் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயமே நான் சொல்ல மாதிரி நிறைய கோவில் அனுபவங்கள் என்னால் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அப்ப பகவான் ஒரு பிளான் வச்சிருக்கான் நான் திரும்பவும் சொல்றேன். ஆழ்வார் தான் சொல்ற நீ என்ன பண்ணாலும் சரி நீ எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்க எப்படி அந்த நதி எல்லாம் கடலை தேடி ஓடுறதோ அது போல உன்சி உனக்கு என் மேல ஒரு பரிவு இருக்கு பாத்தியா அந்த பரிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அந்த பரிவை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். எனக்கு பரிவே கிடைக்கலனா கூட நிச்சயமா அந்த பரிவு கிடைக்கும்னு நான் காத்துருப்பேன் நீ கிருப பண்ணுவாய். அதான் ஆழ்வார் சொல்ற மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் விற்றுவக்கோச்சு அம்மா உன் புக்கிலங்கு சீர் அல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே. நான் தனியா புண்ணியம்னா சம்பாதிச்சு வைக்கல உன்னுடைய கிருபை தான் எனக்கு புண்ணியம். நீ கிருப பண்ணியாச்சுன்னா அடுத்த விஷயம் நான் புண்ணியம் வந்தானே. திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாராமன் யாருமே எதிர்பார்க்கல சரியா பொம்பளை புரிக்கி இந்த வார்த்தை நம்ம கடுமையா சொன்னா அதிகம் புரியறதுக்காக சொல்ல ஸ்ரீ லோலன் பெண்களே கதியும் ஓடிட்டு இருந்தவர் அவர் ஆழ்வாராதான்னு யார் எதிர்பார்க்கல சுவாமி எல்லாம் மாத்தி கொடுத்துட்டார். பாடினேன் வாடி வருந்தினேன் பாசுரமும் பாடிட்டார் அப்புறம் திவ்ய தேசம் போய் பகவானை கொண்டாடினார். அப்படின்னா இவ ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த கஷணம் இந்த பாவங்கள்லாம் காணாம போகுது. இவன் ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த கஷணம் கஷ்டங்கள்லாம் மாறிடும். இவன் ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த கஷணம் எல்லாம் மாறிடும். அப்ப அந்த ஒரு கிருபைக்காக நான் காத்தேன் அந்த ஒரு கிருபை எப்படி இருக்கணும் அப்படி இருக்குமா தாங்க முடியாதபடி தாங்க முடியாதபடி தேன்மழை பெழிஞ்சா போல மழை பெஞ்சாலே கொஞ்சம் தேன்மழை பெய்யறது இப்படி இருக்கும். கிருஷ்ண கிருபை அப்படித்தான் கிருஷ்ண கிருபை அப்படித்தான். நம்ம காத்துட்டு இருந்தது வீண் போகாது பண்ண நாமஜபம் வீண் போகாது கேட்ட சத்தங்கள் வீண் போகாது போன கோவில்கள் வீண் போகாது பண்ண பிரார்த்தனை வீண் போகாது. சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜன் ஒருத்தர் சொல்லுவார் யுவர் ப்ரேயர்ஸ் மே பி டிலேட் நாட் டினைட் அப்படின்னு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் நடக்காமல் இருக்காதுங்க மேபி டிலே பட் நாட் டினைடுங்க ரொம்ப பாதித்த ஒரு வாக்கியம் கிடையாதுன்னு கிடையாது கொஞ்சம் காலம் எதுக்கும் தெரியாது ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்முடைய நன்மையை உத்தேசிச்சுட்டு தான் டிலே ஆகிறது. சுவாமிக்கு மனசு இல்லை, சுவாமிக்கு பிடிக்கலை, நம்ம கஷ்டப்படணும், நமக்கு புத்தி வரணும், அதெல்லாம் இல்லை, அது எதுவுமே கிடையாது. ஏதோ நம்முடைய நன்மையை உத்தேசிச்சு இன்னும் பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுண்டு. இந்த குழந்தைகள் சின்னதாக இருக்கும்போது ஏதானும் பேங்க்கில் பைசா போட்டு வச்சேன், நிறைய ஒரு நகை வாங்கி வச்சேன், அது சின்னதாக இருக்கும்போதே கையில் கொடுத்துட்றோம்மா, கொஞ்சம் பக்குவம் வந்தது கொடுக்கும். அப்பா உனக்காக வச்சுருக்கேன் வீடு, அம்மா உனக்காக நகை சேர்த்து வச்சுருக்கேன், சொல்ல வேண்டுமா? இது டிலே பண்ணுறது எதுக்குன்னா, அதுக்கு அது எப்போ கொடுத்தா அது ஒழுங்காக அனுபவிக்குமோ, நன்னானது அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஒழிச்சு வைக்கணும்னு இல்லை, இது சரியில்லைன்னா யாருக்காக கொடுத்துக்கலான்னு இல்லை, இதுக்கு தான் கொடுக்க போகிறோம், இதுதான் அனுபவிக்க போகிறது, அதற்கு ஒரு அதுக்கு அதனால் நம்பிக்கை விஸ்வாசம் அது தானே எல்லாம் அதெல்லாம் அதுதான் அது போதும் மற்றெல்லாம் அப்படின்னு அதுதான் ஆழ்வார் திரும்ப 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 அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். பத்து பாசுரங்கள் இதே தான் திரும்ப 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 நம்பிக்கை 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 நம்பிக்கை. அம்மா மேலே குழந்தை வைக்கிற நம்பிக்கை போல, கணவன் மேலே மனைவி வைக்கிற நம்பிக்கை போல, ராஜா மேலே பிரஜை வைக்கிற நம்பிக்கை போல, வைத்தியன் மேலே நோயாளி வைக்கிற நம்பிக்கை போல, அடுத்தது பறவை. பறவை எப்படி அந்த அழகாக அந்த கப்பலையே கப்பல் மேலே வைக்கிற நம்பிக்கை போல, தாமரை சூரியன் மேலே வைக்கிற நம்பிக்கை போல, அப்புறமா பயிர்கள்லாம் மழை மேகம் மேலே வைக்கிற நம்பிக்கை போல, ஆறுகள்லாம் கடலே கதின்னு ஓடுறா போல, இது போல ஒரு நம்பிக்கை சுவாமி நடக்கும் நம்பிக்கை. நம்பிக்கையோட இருக்கும் மீ ரெண்டு பாத்திரம் நாளைக்கு முடிச்சிருந்தேன், நான் பிடிக்கலன்னு சொன்னேன், முடியலை முடியலன்னா இந்த விஷயங்கள் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா, கடகடன்னு சொல்லிட்டு போகிறது அது உண்டு, இதுவே ரொம்ப கடகடை இல்லை எனக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளோ அழகாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு பாத்திரமே பத்து நாள் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை அதானே இல்லை. அதனால் மீ ரெண்டு பாத்திரம் நாளைக்கு முடிச்சு நாளைக்கு அடுத்த வேற ஆரம்பிப்போம். ராதே கிருஷ்ணன் Radhe Krishna Krishna Radhe இன்னொரு விஷயம் இப்போ இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் அந்த பில்டர் கிட்டலாம் நம்பிக்கை வைக்கிறோம், பைசாவை கொடுத்துட்டு ஆரம்பத்துலேருந்து 20% 10% அவன் முடிச்சு கையில் கொடுத்து பணம் வாங்க மாட்டான், அதில் எதே அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், அவன் சொல்லும்போது தான் நம்மளும் கொடுத்துட்டே இருப்போம், அப்போ அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த வண்ணாங்கிட்டலாம் ட்ரெஸ்ஸை போட்டு நம்பிக்கையோடு இருக்கும், நல்ல பட்டு கூடவை நல்ல பட்டு விஷயம்லாம் கொடுத்துட்டு தருவான் தந்துடுவான், இன்றைக்கி நாளைக்கு வாங்குவோம் நாளைக்கு வாங்குவோன்னு, அப்போ இவன் மேலாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் விடுங்க, சினிமா தேட்டரை போய் பார்க்குறோம், முதல்ல டிக்கெட் பைசா கொடுத்தா உள்ளேயே விடுவோம், அப்புறம் நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு அப்புறம் சொல்லுவோம், அது மேலே நம்பிக்கை வைக்க முடியும், அதெல்லாமே வசத்தின்னா சுவாமி வேலை நம்பிக்கை இன்னும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா Thank you. ஸ்மரணம் ஜீவனஸ்மரணம் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜீதாமிரணி மாதாக்கி ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதாக்கி ஸ்ரீகவரதா நிறைய தூத்துக்குடி போய் போய் தாமிரபரணி பண்ணிட்டா உள்ள ஊரிதான் ஜெய் போலோ ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருக்கி ஸ்ரீகவரதா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ நாளைக்கு என்ன 6 மணிக்கு வச்சுட்டுலாமா ரெடியாக வச்சுக்கலாமா